கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் ஃபீனிக்ஸ் அரிசோனா அமெரிக்காவில் 1965ஆம் வருஷம் ஜனவரி 19ஆம் தேதி அன்று இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். நீங்கள் உட்காரலாம். சகோதரன் மூர் அவர்களையும் இன்னும் அநேகரையும் மேடையின் மேல் கண்டபோது நான் உணர்ச்சி வசப்பட்டேன். இந்நண்பர்களை நான் அங்கே ஆண்டுகளாக அறிவேன். இன்றிரவு அவர்களை இங்கு காண்பது ஒரு பெருத்த சாட்சியம் என்று கருதுகிறேன். எனக்கு பின்னால் அமர்ந்துள்ள இத்தகைய மகத்தான வேத பண்டிதர்களின் முன்னிலையில் பேசுவதற்கு நான் மிகவும் சிறியவன் என்று உணர்கிறேன். நான் எதையாகிலும் தவறாக கூறினால் ஒரு கால் அவர்களின் திருத்துவார்கள் என்று நம்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட நபர் சகோதரி ரோஸ் இங்கு வந்துள்ளதை குறித்து நாங்கள் இன்றிரவு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் வந்து கொண்டிருந்த போது சகோதரி ஷோஸ் அவருடனும் அவருடைய உதவியாளருடனும் பகலுடன் அறிந்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தோம். அப்போது சகோதரி ரோஸ் மிகவும் வியாதியுற்றிருப்பதாக சகோதரி வில்லியம்ஸ் கூறினார். அவளை காண நாங்கள் சிறிது நேரம் அங்கு சென்றிருந்தோம். அவள் உண்மையாகவே மிகவும் வியாதிப்பட்டிருந்தால் அவளுக்கு கடுமையான ஜுரம் இருந்தது. நாங்கள் முழங்காற்படியிட்டு ஒரு சில வார்த்தைகளை கூறி ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களுடன் பேசி அவள் சுகமடைந்து நாளை இரவு கூட்டத்துக்கு வருவாள் என்று கூறினார். இதோ அவள் இன்றிரவு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அது உண்மை. சகோதரி ரோஸ், எழுந்து நில்லுங்கள். எல்லோரும் உங்களை காணட்டும். நாங்கள் ஆண்டவருக்கு நன்றியுள்ளாய் இருக்கின்றோம். அவள் படுத்த படுக்கையாயிருந்தாள். எல்லாவற்றிலும் பிசாசு என்னை மேற்கொண்டு விட்டான். இங்கு வந்ததும் எனக்கு வியாதி வந்துவிட்டது என்றால் ஏதோ தொண்டை சம்பந்தமான நோய். ஆனால் ஆண்டவர் அவளை சுகமாக்கினார். அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து அன்புள்ள ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் அற்புதமான நேரங்களை கழித்தோம். நாளை இரவு நாங்கள் ராமதாவுக்கு செல்கிறோம். மறக்க வேண்டாம், நாளை இரவு கூட்டம் இங்கில்லை, ராமதாவில் நடைபெறும். கன்வென்ஷன் கூட்டங்கள் அதற்கு அடுத்த இரவு ஆரம்பமாகின்றன. ஆகவே இன்னும் ஒரு இரவு நீங்கள் என்னுடன் பொறுத்துக் கொள்ள வேண்டும். நேற்று இரவு நான் அருகே நேரம் பேசிவிட்டேன். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இனிமேல் நான் 3, 4, 5 மணி நேரம் பிரசங்கம் செய்வதற்கு பதிலாக 30 அல்லது 40 நிமிடங்கள் மாத்திரமே பிரசங்கம் செய்வேன் என்று தீர்மானம் செய்தேன். நேற்று இரவு நான் உங்களிடம் கூறின விதமாகவே ஞாயிறன்று என் மனைவி நீங்கள் உண்மையாகவே அதை கடைபிடித்தீர்கள் என்றால், ஆனால் நேற்றிரவு நான் அதை பாழாக்கிவிட்டேன். 30 நிமிடங்களுக்கு பதிலாக நான் 55 நிமிடங்கள் பேசிவிட்டேன். இன்றிரவு நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் எந்த பொருளின் மேலில் பேசப் போகிறீர்கள் என்று பில்லி கேட்டான். நான் 4 அல்லது 5 வித்தியாசமான பொருளின் பேரில் குறிப்புகளும் வேத வாக்கியங்களும் எழுதி வைத்திருக்கிறேன். அங்கு சென்ற பின்பு எப்படி இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றேன். யாஜஸ்தர்களுக்காக ஜெபம் செய்வதாக நீங்கள் வாக்களித்துள்ளீர்களே என்று அவன் சொன்னான். நான் ஆமையா என்றேன். எவ்வளவு அட்டைகள் வைத்திருக்கின்றா என்று கேட்டேன். 200 என்று பதிலளித்தான். அப்படியானால் நான் இன்றையவே ஜெபிக்க தொடங்குவது நலம் என்றேன். அவன், உங்களுக்கு பேச 15 நிமிடங்கள் மாத்திரமே அவகாசம் உண்டு, ஏனெனில் பாக்கி நேரத்தை நீங்கள் நேற்று இரவே பேசி தீட்டிவிட்டீர்கள் என்றான். 15 நிமிடங்கள் நாம் துரிதமாக முடிக்க வேண்டும் இல்லையா? ஜெப அட்டைகள் வைத்திருப்பவர்களுக்கு நாங்கள் ஜெபம் செய்வதாக வாக்களித்திருந்தோம். எங்கள் வாக்கை நிறைவேற்ற நாங்கள் நிச்சயம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அனைவரையும் இந்த வரிசையில் கொண்டு வர முடியாது. கூட்டத்திலிருந்து அவர்கள் பெயர்களை கூப்பிட்டு அவர்களை தனிப்பட்ட விதத்தில் அழைக்கவும் என்னால் முடியாது. எப்படி இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்கு அருள்வார் என்றாலும் என்னால் அப்படி செய்ய முடியாது, ஏனெனில் அது எனக்கு அதிக பாரமாயிருக்கும். இப்படிப்பட்ட செயல்களை பரிசுத்த ஆவியானவர் புரிவதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். தேவன் இன்னமும் தேவனாயிருக்கிறார் என்று நாம் அறிவோம். அது சுகமளிக்கிறது என்பது முக்கியமல்ல. நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை அது நமக்கு தெரிவித்து நமது விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறது. இன்றிரவு நாங்கள் எல்லா வியாதியஸ்தர்களுக்கும் ஜெப அட்டை வைத்துள்ள ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கப் போகின்றோம். நாளை இரவு ராமதாவில் இன்னும் சில அட்டைகளை விநியோகம் செய்து அவர்களுக்கும் அங்கே ஜெபம் செய்வோம். ஏனெனில் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு முன்பு எனக்கு இன்னும் ஒரு இரவு உள்ளது. கன்வென்ஷனில் எனக்கு ஒரு இரவு அளிக்கப்பட்டுள்ளது நினைக்கிறேன். அதை தவிர காலை உணவு ஆராதனை ஒன்று இருக்கும் என்று தோன்றுகிறது. அங்கு காரியங்கள் எப்படி இருக்கும் என்பதை அது பொறுத்துள்ளது. பேச்சாளர்களில் ஒருவர் இன்னும் வரவில்லை நினைக்கிறேன். சகோதரன் ஹம்பர் ஹாம்பர்கி, கேஷியஸ் ஹாம்பர்கி. நான் அந்த பெயரை எப்பொழுதும் தவறாக உச்சரிக்கிறேன். அது ஜெர்மானிய பெயர் நினைக்கிறேன். நான் வழக்கமாக அதை தவறாக உச்சரிக்கிறதற்காக மன்னிக்கவும். நாம் கர்த்தருக்குள் அற்புதமான நேரத்தை கழித்தோம். இன்றிரவு அந்நியர் யாராகிலும் இங்கிருப்பார்களேயானால் நீங்கள் வந்திருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறோம். இன்றிரவு இவ்விடம் விட்டு செல்லும் போது கட்டிடத்தில் வியாதியஸ்தர்கள் ஒருவராகிலும் இருக்கக்கூடாது என்றும், கர்த்தர் தாமே தமது மகத்தான வல்லமுடன் நெருங்கி வந்து வியாதிப்பட்டு அவதியுறும் அனைவரையும் சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு நான் விசேஷித்த பேட்டிகளில் அழைத்து அவளுடன் பேசுவதுண்டு. அவைகளில் சில கடினமானவைகள், அதன் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே வந்தது. கர்த்தரதை ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார். முடிவில் 300 அல்லது 400 பேர் பேட்டிகளாக காத்துக் கொண்டிருக்க அவர்கள் மனது புண்பட்டது. காத்துக் கொண்டிருப்பதன் காரணமாக அவர்கள் மனது புண்பட்டது. பேட்டிக்காக அவர்களுடைய அழைப்பு வருவதற்கு 1 அல்லது 2 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. நாங்கள் அமர்ந்திருந்து அக்காரியம் என்னவென்று அவர் கூறும் வரைக்கும் காத்திருப்போம். இத்தகைய விசேஷித்த பேட்டிகளில் பங்கு கொண்டவர்கள் இன்றிரவு இங்கு அமர்ந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அப்படி யாராயிலும் உண்டா? இருந்தால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். விசேஷித்த பேட்டிகளில் பங்கு கொண்டவர்கள், ஆம், உட்கார்ந்திருக்கின்றனர். நான் கூறுவது உண்மை என்று அவர்களுக்கு தெரியும். ஆண்டவர் என்ன கூறுவார், அது என்ன காரியம் என்று கூறுவார் என்று நாங்கள் காத்திருப்போம். சில நாட்களுக்கு முன்பு நான் இந்த விசேஷித்த பேட்டிகளை நிறுத்த வேண்டியதாயிற்று. தனிப்பட்ட பேட்டிகள் இனி வைக்க முடியாது என்று நான் பில்லியிடம் கூறினேன். பாருங்கள், இப்பொழுது நான் 2ஆம் தடவையாக 25 வயதை கடந்தேன். 3ஆம் தடவையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். நமக்கு வயதாகுந்தோறும் முன்பு போல் காரியங்களை செய்ய முடிவதில்லை. நமது அடிகள் குறுகிக் கொண்டே செல்கின்றன. சகோதரன் மூர் ஏறக்குறைய என் வயதாயிருந்தாலும் இன்னும் அதை குறித்து அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் சகோதரன் பிரவனும் முதன்முறையாக இங்கு சகோதரன் அவுட்லா, சகோதரன் கார்சியா, சகோதரன் புல்லர் இவர்களுடன் வந்து முதற்கொண்டு காலம் அதிகம் கடந்து விட்டது. இந்த சகோதரர்கள் இங்கு உள்ளனரா என்று தெரியவில்லை. சகோதரன் கார்சியா, சகோதரன் புல்லர், சகோதரன் அவுட்லா இங்குள்ளனரா? இருந்தால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். ஆம், சகோதரன் புல்லர் இங்கிருக்கிறார். சகோதரன் அவுட்லாவை அங்கு காணுகிறேன். சகோதரன் கார்சியா, நான் நினைக்கிறேன் அவர் பீனிக்ஸை விட்டு போய்விட்டார் என்று. அவர் பீனிக்ஸை விட்டு சென்று இப்பொழுது கலிபோர்னியாவில் இருக்கிறார். அது மிகவும் கம்பீரமான நாட்கள். அன்று நான் கொண்டிருந்த அதே செய்தியையே இன்றும் கொண்டிருக்கிறேன். அடாவது இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார் என்னும் செய்தி. ஏறக்குறைய 19 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அப்பொழுது பெக்கி சிறு குழந்தையாயிருந்தாள். இப்பொழுதோ அவள் 19 நிரம்பிய தலித்த விகாரமான பெண்ணாய் அங்கு எங்கோ அமர்ந்திருக்கிறாள். பெக்கி எங்கிருக்கிறாள்? அப்படி அவளை அழைத்ததினால் அவள் என் மீது கோபித்துக் கொள்வாள். அவளை என் கையிலேந்து பெருசு செய்தனால் என் ஞாபகத்துக்கு வருகிறது. அன்றிரவும் கூட அத்தகைய பணி எனக்கு உண்டாயிருக்கும் என்று நினைக்கிறேன். சகோதரன் கார்சியாவின் சபையில் ஒரு இரவு பெக்கி குழந்தையாயிருந்த போது இந்த விதமாய் பிரசங்கித்தேன். இன்றிரவு நான் சர்வதேச கூட்டம் ஒன்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஸ்பானியர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்குள்ள என் மனைவி ஜெர்மானிய ஸ்ரீயாயிருக்கிறாள். நான் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவன். என் சிறு குழந்தை பெக்கி சிகப்பு இந்தியன் என்றேன். நான் பின்பக்கமாக வெளியே சென்றபோது மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருத்தி என்னை அணுகி, சகோதரன் பென்ஹாமே என்றாள். நான் என்ன வேண்டும் என்றேன். அவள் உங்கள் குழந்தை பலவீனமாயிருக்கிறாளே, அவள் எப்படி சிகப்பு இந்தியனாக இருக்க முடியும் என்று கேட்டாள். நான் சொன்னேன், அவள் நடத்தையில் சிகப்பு இந்தியலாயிருக்கிறாள் என்றேன். சரி, இன்றிரவு மறுபடியுமாக இங்கு வந்திருப்பதில் நாங்கள் நன்றியுள்ளாயிருக்கிறோம். நாம் வார்த்தையை அணுகும் முன்பு அவரையே அணுகுவோம், ஏனெனில் அவரே வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தை வழிபடும் போது அதுதான் உங்களில் இருக்கிறவர். நேற்றிரவு நாம் முரண்பாட்டின் வித்து என்பதை குறித்து பேசினோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவித்தீர்களா? அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வித்துக்கள் என்பது என்னவென்று நாம் பார்த்தோம். உங்களுக்கு இன்றிரவு ஏதாவது விசேஷமான விண்ணப்பங்கள் ஏதாகிலும் உண்டா? ஒருவேளை ஜெப வரிசையில் வரப்போகின்றவர்கள், தேவனே இரக்கமாயிரும், நான் ஜெபத்திற்காக வரும்போது உமது நிபந்தனையை சந்திக்கத்தக்கதாக என் விசுவாசத்தை உயர்த்துவீராக என்று ஜெபியுங்கள். ஒரு கால் நீங்கள் சிநேகிக்கிறவர்கள் இல்லை, அப்படி ஏதோ ஒரு காரியம் வியாதியாயிருக்கக்கூடும். தேவன் காணத்தக்கதாக உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களாக. உயர்த்தப்பட்ட அநேக கரங்களை காணும் போது எண்ணில் பொங்கி எழும் உணர்ச்சி என்னவென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். போதகர் சகோதரரே, அந்த தேவைகளை பாருங்கள், அதை சற்று பாருங்கள். எனக்கே அத்தகைய உணர்ச்சி உண்டாகுமானால் நமது பிதாவின் உணர்ச்சி எப்படிப்பட்டதாயிருக்கும்? நிச்சயமாக நாம் ஜபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவே, எல்லாவற்றுக்கும் போதுமான நாமத்தின் மூலம் நாங்கள் மகத்தான இரக்கத்தின் சிங்காசனத்தை அணுகுகிறோம். ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமத்தில் நாங்கள் வருகிறோம். பரலோக பிதாவே, இன்றிரவு எங்களை உமது விசுவாசிக்கும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, எங்கள் அவிசுவாசத்தை எங்களுக்கு மன்னியும். எங்கள் தேவைகள் அனைத்திற்காகவும் இன்றிரவு நாங்கள் தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் முற்றிலுமாக விசுவாசிக்க உதவி செய்யும். உயர்த்தப்பட்ட கரங்களின் கீழ் இருக்கின்ற காரியங்கள் என்னவென்பதை நீர் அறிவீர். ஒரு கால் சிலருக்கு வியாதியாயிருக்கலாம், சிலருக்கு குடும்ப பிரச்சனையாயிருக்கலாம், வேறு சிலருக்கு அது படத்தொல்லையாயிருக்கலாம். ஒருவேளை சிலர் சோர்ந்து போயிருக்கலாம், சிலர் பின்வாங்கி போயிருக்கலாம், சிலர் பாவிகளாயிருக்கலாம். அவர்கள் தேவை என்னவாயிருப்பினும் எந்த சத்துருவையும் மேற்கொள்ள வல்லமை படைத்தவர் நீர். எனவே மரணம் உள்பட எங்கள் ஒவ்வொரு சத்துருவும் அவைகள் ஜெயிக்கப்பட்டு ஆயிற்று என்று இன்றிரவு நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்படும். நம்மில் அன்பு கூர்ந்து தம்மையே நமக்காக கொடுத்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவின அவராலே நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளர்களாயிருக்கிறோம் என்று உணர அருள் புரியும். ஆண்டவரே, எல்லா அவிசுவாசமும் எல்லா சந்தேகங்களும் எல்லா ஏமாற்றங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும்
எங்களை விட்டு அகன்று பரிசுத்த ஆவியானவர் தாமே உரிமையுடன் எங்கள் இருதயங்களில் பிரவேசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிசயமான விதங்களில் அவர் எங்களுடனே பேசுவாராக, அவருடைய வல்லமையில் அவர் எங்களுடன் பேசுவாராக. ஆவிக்குரிய பிரகாரமாய் மறுத்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பி வியாதியால் அவதி உறுபவர்களுக்கு அவர் மீண்டும் சிகிச்சை அளித்து நெகிழ்ந்த கரங்களையும் தளர்ந்த கரங்களையும் அவர் உயர்த்துவாராக. ஒரு குதுகுருமான நேரம் அவர்களுக்கு உண்டாகிறாக. ஆண்டவரே, இன்றிரவு அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாகி ரமதா சத்திரத்தை அடைந்து அந்த பட்டணத்தில் அதுவரை நிகழ்ந்த கன்வென்ஷன்களிலேயே மிகவும் சிறந்த கன்வென்ஷனை தொடங்குவதாக. கர்த்தாவே, நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது என்னுடைய நாமத்தினால் அழைக்கப்பட்ட ஜனங்களாய் ஒன்று கூடி ஜெபித்தால் அப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து நான் கேட்பேன் என்று நீ கூறினேன். இன்றிரவு இது அம்மடமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, இப்பொழுது நாங்கள் வார்த்தையை படிக்கும் போது உம்மை தவிர வேறு யாராலும் அதை வியாக்கியானிக்க முடியாது. நீரே உம்முடைய சொந்த வியாக்கியானி. இன்றிரவு நாங்கள் படிக்கும் வார்த்தையை நீரே வியாக்கியானித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். ஒரு போதகன் வேத வார்த்தைகளை வாசிக்கும் போது நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் இன்றிரவு எபேசிய நிருபத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள். கடந்த ஞாயிறு நான் எபேசிய நிருபத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். எப்படி யோசுவாவின் புத்தகம் பழைய ஏற்பாட்டின் எபேசியராக திகழ்கிறது என்றும் அது மீட்பின் புத்தகம் என்றும் எடுத்துரைத்தேன். மீட்டுக் கொள்ளப்படுதலுக்கு இரண்டு பாகங்கள் உள்ளன. ஒன்றிலிருந்து வெளியே வருதலும் ஒன்றுக்கு உள்ளே செல்லுதலும் ஆகும். முதலாவதாக நீங்கள் வெளியே வர வேண்டும். சிலர் வெளியே வரும்போது தங்களுடன் உலகத்தையும் கூட உடன் கொண்டு வர விரும்புகின்றனர். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் செல்வதற்கு உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும். நீங்கள் அவிசுவாசத்திலிருந்து வெளியே வந்து விசுவாசத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். உங்கள் வழியில் வேறொன்றும் இருக்கக்கூடாது. உண்மையான விசுவாசத்தை பெற்றிருக்க தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருப்பவைகள் அனைத்தையும் நீங்கள் பின்னாக விட்டுவிட்டு விசுவாசத்திற்குள் செல்ல வேண்டியவளாயிருக்கிறீர்கள். யோசுவாவின் புத்தகமே பழைய ஏற்பாட்டின் எபேசியரின் நிருபமாயிருக்கிறது. அங்கே நியாயப்பிரமாணத்துக்கு பிரதிநிதியாக இருந்த மோசே யாரையுமே ரட்சிக்க முடியவில்லை, ஆனால் கிருபையினாலோ ரட்சிக்க முடியும். யோசுவா, இயேசு என்னும் இரண்டு சொற்களுக்கும் ஒரே அர்த்தம் கொண்டவை ஏகோவா ரட்சகர் என்பதாகும். அப்படியானால் நாம் இப்பொழுது வேறொரு எபேசியருக்கு வந்திருப்பதை நாம் காண்கிறோம். அங்கே நம்முடைய புத்தி கூர்மை உள்ள ஸ்தாபனங்கள் இன்னும் மற்றவைகள் நம்முடைய கல்வி திட்டங்கள் யாவும் அவைகளுடைய யோர்தான் அண்டைக்கு வந்துவிட்டது. அப்படியானால் நமக்கு மீண்டும் ஒரு எபேசியர் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரயாணம் அவசியமாக இருக்க வேண்டும். நாம் வெளியே வந்து எடுத்துக் கொள்ளப்படுதலுக்காக உள்ள செல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். இன்றிரவு நாம் எபேசிய இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு பாகத்தை வாசிக்கப் போகிறோம். நீங்கள் வேதாகமத்தை திருப்பி எபேசிய நிருபத்தை கண்டுபிடிக்கும் வரைக்கும் இவைகளை நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சின் படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறுத்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இதிலிருந்து ஒரு வேற வாக்கியத்தின் பாகத்தையின் பொருளுக்கு தலைப்பாக தெரிந்து கொள்ளப் போகிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். தீர்க்கதரிசி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு கூறுவதை கவனியுங்கள். அவர் இங்கே எப்படி குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்கள். மறித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். ஒரு சமயத்தில் மறித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் மாம்ச இச்சைப்படியாக நடந்து மனம் விரும்பினவைகளை செய்தோம். ஆனால் நம்மில் மாறுதலை உண்டாக்கினது எது உங்களுக்கு புரிகின்றதா? உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமைக்கு மாற்றியது எது? உயிர்ப்பித்தல் என்றால் ஜீவனுள்ளவர்களாய் ஆக்கப்படுதல். மரணத்திலிருந்து ஜீவனுக்கு மாறுதல் ஏற்பட்டது. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வரும் மாறுதலை காட்டிலும் வேறெந்த பெரிய காரியமும் ஒரு மனிதனுக்கு நேரிட முடியாது. ஒரு மனிதன் சரீர பிரகாரமாக மரண தருவாயில் இருக்கும்போது அவன் சரீர சுகம் பெற்றால் அது ஒரு பெரிய காரியமாயிருக்கும். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் மறுத்திருக்கும் ஒரு மனிதனை தேவன் உயிர்ப்பிருக்கிறதை காட்டிலும் பெரிய காரியம் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் முற்காலத்தில் மறுத்தவர்களாயிருந்தீர்கள். இங்குள்ள அநேகரும் கூட பின்னோக்கி பார்த்து அவர்கள் மறுத்தவர்களாயிருந்ததை காணலாம். ஆனால் நீங்கள் அந்த நாள் இருந்தது போன்று இன்றிரவு நீங்கள் ஏன் மறுத்தவர்களாய் இல்லை? நீங்கள் பாவிகளாயிருந்த காரணத்தால் அந்நிலையில் இருக்கும் தகுதியை பெற்றிருந்தீர்கள். அங்கே காரியம் அதுதான். அதாவது தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார். ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்த தேவன் அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இருந்தோம். ஆனால் தேவனோ அதுதான் அங்கே நம்மில் மாறுதலை உண்டாக்கினது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளமாய் இருப்பதால் ஓ அதற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் பணத்தில் மாத்திரம் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தால், பொருளில் மாத்திரம் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தால் அவர் அவனத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் எல்லாவற்றை விட மேலான காரியம் என்னவென்றால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருப்பதே. ஓ அது எவ்வளவு ஒரு மகத்தான வார்த்தை! நாம் பொற்காலத்திலே மறுத்தவர்களாய் இருந்தோம். விதை எப்படி சாக வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இருவர் நாம் பேசினோம். அந்த ஜீவாணுவை சுற்றியுள்ள எல்லாமுமே சாக வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அது செத்து அழுக வேண்டும். அது அழுகாமல் போனால் ஜீவிக்க முடியாது. அழுகுதல் என்பது முற்றிலுமாக அழிந்து போதல், உருத்தெறியாமல் போதல் என்று பொருள்படும். அதுபோன்று நமது சொந்த கருத்துக்களும் சிந்தனைகளும் முழுவதுமாக அழுகி அழிந்து போகும் நிலைக்கு வர வேண்டும். அப்பொழுது நமக்குள் இருக்கும் ஜீவாணு உயிர் பெற்று வாழத் துவங்கும். இங்கு நான் ஒரு போதகத்தை ஒரு கால் புகுத்தலாம். இந்த போதகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் பரவாயில்லை, ஆனால் நான் இந்த போதகத்தை விசுவாசிக்கிறேன். அதாவது இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் தேவனுடைய முன்னறிவு இல்லாமல் இவ்வுலகில் தோன்ற முடியாது. ஏனெனில் அவர் எல்லையற்றவர், அவருக்கு எல்லா காரியங்களும் தெரியும். அக்குழந்தை இவ்வுலகில் பிறக்கும் போது அதற்குள் ஏதோ ஒன்று உள்ளது. அது ஜீவிக்க வேண்டுமானால் அதற்குள் சிறிய ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். சீக்கிரமாகவோ அல்லது கழித்தோ அதற்கு வந்துவிடும். அந்த சிறிய வித்து அதனுக்குள் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் அதை குறித்து தெளிவாக கூறுகின்றன. அதுபோன்று உனக்கு நித்திய ஜீவன் இன்றிரவு இருக்குமானால், நமக்கு நித்திய ஜீவன் இருக்குமானால் நாம் அதை எப்பொழுதும் உடையவளாய் இருக்கிறோம். ஏனெனில் ஒரே விதமான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு. நாம் எல்லா காலங்களிலும் இருந்தோம். நாம் அந்த விதமாக இருக்க காரணம் என்னவெனில் நாம் தேவனின் ஒரு பாகமாக இருப்பதால் தான். தேவன் ஒருவர் மாத்திரமே நித்தியமானவராய் இருக்கிறார். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமிடம் தசம பாகம் வாங்கினது போல் அவனுடைய கொள்ளுபேரனாகிய லேவிக்கும் அது அளிக்கப்பட்டது. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவி ஆபிரகாமின் அறையில் இருந்தபடியால் அவனும் தசம பாகம் செலுத்தினான். வேறு ஒரு காலை நேரத்தில் யார் இந்த மெல்கிசேதேக்கு என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். இதை கவனியுங்கள். லேவி உலகில் தோன்றுவான் என்று தேவனுக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும். அவர் எல்லாம் அறிந்தவர். நாம் தேவனின் ஒரு பாகமாக இருக்கிறோம். நீங்கள் எக்காலத்தும் அப்படித்தான் இருந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை. ஏனெனில் நீங்கள் தேவனுக்குள் அவருடைய ஒரு தன்மையாக மாத்திரமே இருந்தீர்கள். அவருடைய சிந்தனையில் மாத்திரம் நீங்கள் இருந்தீர்கள். உங்கள் பெயர் எப்பொழுதாகிலும் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் அது உலக தோற்றத்துக்கு முன்பே எழுதப்பட்டு விட்டது. நீ என்னவாயிருப்பாய் என்று அவருக்கு தெரியும். போதகத்தை குழப்புவதற்கென இதை கூறவில்லை. அதை தெளிவாக்கவே இதை கூறுகிறேன். அதன் விளைவாக நம் பயம் தெளிந்துவிடும். நீ யார் என்று உனக்கு தெரியவில்லை. நீ இனிமேல் ஒரு தேவ புத்திரன் ஆக போவதில்லை. நீ இப்பொழுதே தேவனுடைய குமாரர்களாயிருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் எக்காலத்தும் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். புரிகின்றதா? ஆதியில் தேவன் உங்களை தம் சிந்தையில் கொண்டிருந்த போது உங்களில் ஒரு பகுதி தேவனில் இருந்திருக்க வேண்டும். உங்களுக்குள் இப்பொழுது இருக்கும் அந்த ஜீவன் அப்பொழுதே தேவனுக்குள் இருந்திருக்க வேண்டும். அதாவது நீங்கள் இவ்வுலகில் தோன்றுவதற்கு முன்பே தேவனை தவிர வேறொன்றும் இவ்வுலகில் இல்லாதவரே நீங்கள் அவருடைய தன்மைகளில் ஒன்றாயிருந்தீர்கள். உங்கள் பெயர் என்னவாயிருக்கும் என்பதை அவர் அப்பொழுதே அறிந்திருந்தார். உங்கள் தலைமயிர் நிறம் என்னவாயிருக்கும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். உன்னை குறித்து அவர் எல்லாமே அறிந்திருந்தார். நிகழ்ந்த ஒன்றே ஒன்று என்னவெனில், நீ பாவியாயிருந்த காரணத்தால் உங்களில் அநேக இந்த என் கருத்துக்கு இணங்குவீர்கள். நீங்கள் சிறு பையனாகவோ அல்லது சிறு பெண்ணாகவோ இருந்தபோது நீங்கள் சில காரியங்களை சுற்றி நடந்து வந்திருப்பீர்கள். மற்ற சிறுவர்களை தொல்லைப்படுத்தாத செயல்கள் உங்களை தொல்லைப்படுத்தின. உங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று அதற்கு விரோதமாக கூக்குரலிட்டது. தேவன் எங்கோ இருக்கிறார் என்றது. ஆயினும் நீங்கள் பாவிகளாயிருந்தீர்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? நிச்சயமாக. அது என்ன? அதுதான் இப்பொழுது உங்களுக்குள் சிறு உருவத்தில் இருந்த ஜீவன். சில காலம் கழித்து நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டீர்கள். நீங்கள் உயிரால் சபைக்கு சென்று இதையும் அதையும் கிரகித்துக் கொண்டு ஒரு ஸ்தாபனத்தை விட்டு மற்றொரு ஸ்தாபனத்துக்கு சென்றிருக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஒரு பாகமாயிருந்த காரணத்தால் வார்த்தையின் ஒரு பாகமாகவும் இருந்தீர்கள். ஆனால் ஒரு நாள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்றும் சத்தியம் என்னவென்றும் அறிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு அந்த விட்டு எப்பொழுதுமே இருந்தது, எப்பொழுதுமே இருந்தது. உலக தோற்றத்துக்கு முன்பு உங்களுக்குள் இருந்த அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தை கண்டது. அப்பொழுது நீங்கள் வார்த்தையை கண்டு நீங்கள் அதனிடத்திற்கு வந்தீர்கள். நான் கூறும் அந்த கழுகு குஞ்சின் கதையைப் போல் எப்படி அந்த கழுகு குஞ்சு ஒரு பெட்டை கோழியின் கீழ் குஞ்சு பொறித்தது என்று, அந்த கோழி குஞ்சுகளுடன் நடந்து கொண்டிருந்தது, பெட்டை கோழியின் சத்தத்தை என்னவென்று கழுகு குஞ்சுக்கு புரியவே இல்லை. கோழி குஞ்சுகள் தங்கள் தீனியை புழக்கடையில் பொறுக்கிக் கொண்டிருந்தன, அவைகளால் எப்படி பொறுக்கி தின்ன முடிகிறது என்று கழுகு குஞ்சுக்கு புரியவே இல்லை. ஆனால் அதற்குள் இருந்த ஏதோ ஒரு காரியமானது கோழி குஞ்சின் தன்மையை விட வித்தியாசமானதாய் காணப்பட்டது. ஏனெனில் தொடக்கத்திலேயே அது கழுகாக இருந்தது, அது உண்மை. ஒரு நாள் அந்த கழுகு குஞ்சின் தாய் அதை தேடிக்கொண்டு வந்தது. தாய் கழுகின் சத்தத்தை அது கேட்டது. அது பெட்டை கோழியின் கொத்தரிப்பு சத்தத்தை விட வித்தியாசமானதாயிருந்தது. மறுபடியுமாய் பிறந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் வேத தத்துவம் எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட முரண்பாடுகளை நீங்கள் கேட்கலாம், ஆனால் வார்த்தை எங்கு பிரகாசிக்கும் போது ஏதோ ஒன்று உன்னை இருக பற்றிக் கொள்ளுகிறது, நீ அதற்குள் வந்துவிடுகின்றாய். முற்காலத்திலே பாவத்திலே மறைத்தவர்களாயிருந்த உங்களை அந்த ஜீவனை அவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிக்க வேண்டுமானால் முதலாவதாக அங்கு ஒரு ஜீவன் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவன் தம்முடைய முன்னறிவின்படி எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் ஆவதற்கு முன்குறிக்கப்பட்டிருந்தோம். முற்காலத்திலே அக்கிரமினாலும் பாவங்களினாலும் மறுத்தவர்களாயிருந்த உங்களை நாம் எல்லாரும் முற்காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். ஆனால் அவர் நம்மை உயிர்ப்பித்தார். அவளை நோக்கி பாருங்கள், அவன் ஒரு மகத்தான வேத பண்டிதனாயிருந்தான், ஆனால் அவன் வார்த்தையாகிய இயேசுவை முகமுகமாய் சந்தித்த போது அது அவனை உயிர்ப்பித்தது. அவன் உடனே ஜீவனுக்குள் வந்துவிட்டான், ஏனெனில் அவன் அதற்கென முன்குறிக்கப்பட்டவனாயிருந்தான். அவன் வார்த்தையின் ஒரு பாகமாயிருந்தான். வார்த்தையானது வார்த்தையை கண்டபோது அது அவனுடைய தன்மையாயிருந்தது. வைதிக சபைகளில் அவன் கேட்ட பெட்டை கோழிகளின் கொக்கரிப்பு சத்தம் எதுவும் அவனை பாதிக்கவில்லை. அவன் வார்த்தையை கண்டான், அவன் அதன் ஒரு பாகமாயிருந்தான். அவன் ஒரு கழுகாயிருந்தான், அவன் ஒரு கோழி குஞ்சு அல்ல. கோழி குஞ்சுகளுடன் அவன் புடக்கடையில் இருந்தான், ஆனால் தொடக்கத்திலேயே அவன் கழுகாக இருந்தான். இதை போன்ற வேறொரு சிறு கதையை நான் கேட்டதுண்டு. இது பக்தி குறைவாய் இருக்காது என்று நினைக்கிறேன். ஒரு சமயம் வாத்து குஞ்சை ஒரு பெட்டை கோடி குஞ்சு பொறித்துதாம். அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காண்பதற்கு அது விகாரமாயிருந்தது. அதற்கு தூசு போன்றவை ஒன்றுமே புரியவில்லை. மற்ற கோழி குஞ்சுகளுடன் அதுவும் சேர்ந்து புழக்கடையில் விளையாடிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் பெட்டை கோடி தன் குஞ்சுகளை புழக்கடையை விட்டு வெளியே நடத்தி சென்ற போது வாத்து குஞ்சுக்கு தண்ணீரின் மனம் அடித்தது. உடனே துரிதமாக தண்ணீரை நோக்கி ஓடியது. ஏன் பார்க்க போனால் அதற்கு முன்பு அது குளத்திற்கு சென்றதே இல்லை. அது தொடக்கத்திலேயே வாத்தாக இருந்தது. அது செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அது தன் சுய நினைவுக்கு வர வேண்டியதாயிருந்தது. விசுவாசியுடைய காரியம் அதே நிலையில் தான் இருக்கிறது. அவனுக்குள் ஏதோ ஒன்று உள்ளது. அவன் தேவனை முகமுகமாய் சந்திக்கும் போது அவனுக்கு சுய நினைவு ஏற்படுகிறது. அவனுக்குள் இருக்கிறதான அந்த வித்து அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. என்னே, அது உண்மை. அவன் உலக காரியங்களில் நின்று தூர பறந்து சென்று விடுகிறான். அவைகள் அவனுக்கு மறுத்ததுகளாகிவிடுகின்றன. என்னே, நாம் எல்லாரும் முற்காலத்தில் இவ்வுலக காரியங்களில் போய் நடந்தோம் என்பது என் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆனால் அந்த உண்மையான காரியத்தை நாம் பிடித்துக் கொண்ட போது அதுதான் நம்மை உயிர்ப்பித்தது. அந்த சிறு வித்து உயிர் பெற்றது. அப்பொழுது உலக காரியங்கள் அனைத்தும் அங்கேயே அழுகிவிட்டது. அவைகளின் மேல் நமக்கு இருந்த வாஞ்சை இப்பொழுது இல்லாமல் போயிற்று. ஏவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆராதனை செய்கிறவர்கள் ஒருதரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி, அந்த வாஞ்சை அவர்களுக்குள் இல்லாமல் போகிறது. பாவத்தை குறித்த பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ஒரு பாகமாகி விடுகிறீர்கள். கிறிஸ்து உங்களை மீட்கவே மறித்தார். தேவன் இவ்வாறு செய்யவில்லை என்றால் நமக்கு முற்காலத்தில் இருந்த காரியங்களில் நமது கதி என்னவா இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இன்றிரவு எப்படியாய் அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். தேவனுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நம்மீது இல்லாமல் போயிருந்தால் இன்றிரவு நாம் எங்கு இருந்திருப்போம்? ஒரு காலத்தில் உலகம் அவ்வளவு பாவமா நிலைமையை அடைந்து பூமி சீர்கேட்டை அடைய மனிதன் காரணமாயிருந்தான். பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தலை முழுவதுமே உடல் முழுவதுமே அழுகி நாற்றம் எடுத்த புண்களை கொண்டதாயிருந்தது. மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். நான் சிருஷ்டித்த மனிதனை நான் நிக்கிரகம் பண்ணுவேன், அவர் அவர்களை அழிப்பார். ஏனென்றால் மனிதன் ஒரு கூட்ட சீர்கேடாய் இருந்தானே அல்லாமல் வேறொன்றுமில்லை. அச்சமயத்திலே மானிட வர்க்கம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் குற்றமற்றவர்களை குற்றம் செய்தவுடன் சேர்ந்து அழிக்க பிரியப்படவில்லை. எனவே சரியானது செய்வதில் பிரியப்பட்டு உள்ளே வர விரும்பினவர்களுக்கு அவர் தம்முடைய ஒரு வழியை வகுத்துக் கொடுத்தார். இரக்கத்தை விரும்பினவர்களுக்கு அவர் இரக்கத்தின் வழியை வகுத்துக் கொடுத்தார். அவர்களுக்காக அவர் ஒரு பேழையை ஆயத்தம் செய்தார். வேறு விதமாக கூறினால், கோழி குஞ்சுகளுடன் சேர்ந்து கடுகு குஞ்சுகளும் மூழ்கி விடாதபடிக்கு கழுகு குஞ்சுகளுக்கு அவர் செட்டைகளை கொடுத்து நியாய தீர்ப்புக்கு மேல் பறந்து போகும்படி செய்தார். நோவாவின் காலத்தில் அவர் தப்பிக் கொள்வதற்கென ஒரு வழியை உண்டு பண்ணினார். அவர் அதை செய்யும்படியாய் அதை வகுத்துக் கொடுக்கும்படியாய் செய்தது இதுதான். ஏனெனில் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார். தப்பித்துக் கொள்வதற்கென அவர் ஒரு வழியை உண்டு பண்ணியிருந்தார். ஆனால் ஜனங்களோ ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். அவ்வாறு அவர்கள் மறுப்பதற்கு காரணம், அதை ஏற்றுக்கொள்ள கூடியதாய் அவர்களுக்குள் அங்கே ஒன்றுமில்லை, அதை ஏற்றுக்கொள்ள அங்கே ஒன்றுமே இல்லை. சிகப்பு முள்ளங்கியிலிருந்து நீ ரத்தத்தை பெற முடியாது, ஏனெனில் அதில் ரத்தமே கிடையாது என்று என் தாயார் அடிக்கடி கூறுவார். எனவே அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்குள் எவ்விதமான ஜீவனும் இல்லை. அப்படியானால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அக்காரணத்தினால்தான் பரிசேயர் இயேசுவின் முகத்தை நேராக பார்த்தும் அவரை பெயல் சபூல் என்று அழைத்தனர். ஏனெனில் அவரை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்குள் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்று அவர் கூறியுள்ளார். எவ்விதத்திலாகிலும் சத்தியம் அவர்களுக்கு அருளப்படும். சில சமயங்களில் தெருக்களில் செல்பவர்களுடன் நீங்கள் ஆண்டவரை குறித்து பேசலாம். அவர்கள் உங்களை முகத்துக்கு நேராகவே கேலி செய்வார்கள். எப்படி இருந்தாலும் அதை நாம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். தேவன் முதலாவதாக ஒருவனை இழுக்க வேண்டியிருக்கிறது. அங்கே முதலாவதாக ஜீவன் இருக்க வேண்டும். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். மீட்கப்பட விரும்புகிறவர்களுக்கு அவர் ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். சுகத்தை பெற விரும்புகிறவர்களுக்கு அவர் ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த காரியங்கள் யாவையும் அவர் செய்தபடியால் அவை அவரை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக செய்கிறது. அவர் எப்பொழுதுமே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். அது அப்படித்தான் இருக்க வேண்டும். இதை நீங்கள் ஏற்க மறுத்தால் உங்களுக்கு நியாய தீர்ப்பை தவிர வேறெதுவும் இல்லை. ஏனெனில் பாவமானது நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். ஆர்வோன் மோசேயை போன்று பாவனை செய்து மோசேயை போன்று தன்னாலும் சமுத்திரத்தை கடக்க முடியும் என்று அவன் கண்டபோது மோசேயும் அவனுடைய சேனையும் ஆர்வோனும் அவனுடைய சேனையும் இருவருமே சமுத்திரத்தில் அழிந்து போவார்கள் என்று தோன்றினது. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் எபிரேய பிள்ளைகள் தப்பிக் கொள்வதற்கான ஒரு வழியை உண்டு பண்ணினார். அவர்கள் தங்கள் கடமையின் பாதையில் இருந்தனர். தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி போய் கொண்டிருந்தனர். நாம் அந்த ஒரே வழியின் மூலமாய்த்தான் இரக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அதாவது பின்பற்றும்படியாய் தேவன் கொடுத்த கட்டளைகளை பின்பற்றுவதே. அவர் கூறின விதமாக நாம் பின்பற்றும் போதுதான் அவர் நம்மேல் இரக்கத்தை காண்பிக்க முடியும். சில நாட்களுக்கு முன்பு ஒரு போதகர் என்னுடன் விவாதம் செய்தார். இந்நாளில் நான் அப்போஸ்தலருடைய போதகங்களை போதிப்பதற்காக அவர் என்மேல் குற்றம் கண்டுபிடித்தார். அதை பற்றி ஓர் இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் உங்களிடம் கூறினேன் என்று நினைக்கிறேன். அவர் இக்காலத்தில் நீங்கள் அப்போஸ்தலருடைய போதகங்களை நுழைக்க பார்க்கிறீர்கள், அப்போஸ்தலருடன் அப்போஸ்தலரின் காலம் முடிவு பெற்று விட்டது என்றார் அவர். நான் அவரிடம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் ஆம் என்று பதிலளித்தார். இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அல்லது இதனுடன் ஒரு வார்த்தையை கூட்டினால் என்று வெளிப்படுத்தல் 22:18 உரைக்கிறது அல்லவா? இரண்டு வார்த்தைகள் அல்ல, ஒரு வார்த்தை என்றேன் நான். அவர் அதை நான் நம்புகிறேன் என்றார். அப்போஸ்தலரின் காலம் எப்பொழுது தொடங்கினது என்றும் அப்போஸ்தல ஆசீர்வாதங்கள் சபைக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்றும் நான் சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக கொண்டு அதை எப்பொழுது தேவன் சபையிலிருந்து எடுத்து போட்டார் என்று நீங்கள் கூறுங்கள் பார்க்கலாம் என்றேன். உங்களால் அப்படி செய்ய முடியாது, ஏனெனில் அது அவிதமாய் வேதத்தில் எழுதப்படவில்லை என்றேன். மேலும் நான் சொன்னேன், நினைவிருக்கட்டும், பெந்தெகோஸ்தே நாளன்று பேதுரு அவன்தான் அப்போஸ்தலருடைய காலத்தை துவக்கி வைத்தவன். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று பேதுரு அவர்கள் யாவருக்கும் கூறினான். இப்பொழுது ஸ்தாபனப்பட்டை கோடியின் கொக்கருப்பிற்கு சத்தத்தை கேட்டு அங்கே உலக காரியங்களில் ஜீவிக்க நீங்கள் விரும்பினால் ஏதோ தவறு உங்களில் இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. ஏனென்றால் அதுதான் வார்த்தையாயிருக்கிறது. விருப்பமுள்ளவன் வரக்கடவன், உனக்கு விருப்பம் இருந்தால் நீ வர வேண்டும், உனக்கு வர மனமில்லை என்றால் நீ பரிதாபமான நிலையில் இருக்கிறாய். ஆனால் உனக்கு வர மனம் இருந்தால் நீ வந்து தேவனுடைய சூத்திரத்தை பின்பற்றி அவர் தாம் வாக்குத்தத்தம் செய்துள்ளதை நிறைவேற்ற ஒருபோதும் தவறியதில்லை. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். அவர் தமது வார்த்தையை நிறைவேற்ற தவறியதை நான் ஒருபோதும் கண்டதில்லை. ஏனெனில் தவறுவதை தவிர வேறு எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். அவர் தவறவே மாட்டார். தேவனால் அதை செய்யவே முடியாது. தவறுவதென்பது தேவனால் கூடாத காரியம். அவர் தவறிவிட்டு தேவனாய் இருக்க முடியாது. அவர் அதை செய்துதான் ஆக வேண்டும். பார்வோனின் சேனைகள் பாவனை செய்ய முயன்றன. ஏனெனில் அவர்கள் அழைக்கப்படவில்லை, அவர்களுக்குள் அந்த ஜீவன் இல்லை. வாக்குத்தத்தமானது பார்வோனுக்கு அளிக்கப்படவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவன் சுதந்திரிப்பான் என்று அவனுக்கு வாக்களிக்கப்படவில்லை. அதுபோன்று உண்மையான விசுவாசியை பாவனை செய்ய முயலும் போலியான எவனும் அதை ஒரு பரிகாசமாக்கி விடுகிறான். இன்றைய மத சம்பந்தமான முறைமைகள் இடையே உள்ள தவறு அதுதான். அநேகர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பாவனை செய்ய முயல்கின்றனர். அநேகர் இன்றைக்கு ஞானசாலத்தை பாவனை செய்ய முயல்கின்றனர். அநேகர் இன்றைக்கு அப்போஸ்தலரின் காலத்தை பாவனை செய்ய முயல்கின்றனர். இவைகள் விசுவாசிகளுக்கு மாத்திரமே. அது மட்டுமே, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமது பிள்ளைகள் அழிந்து போகக் கூடாது என்று எண்ணி ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். அவர்களுக்காக ஒரு வழியை அவர் வகுத்துள்ளார். மோசேயை பின்தொடர முயன்ற பார்வோன் மோசேயும் அவருடைய குழுவையும் காப்பாற்றின அதே சமுத்திரத்தில் மூழ்கி மாண்டான். மோசே மூழ்கி மறிக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய நியமிக்கப்பட்ட வழியை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? இன்றிரவில் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் இல்லாதவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் விசுவாசம் இல்லாதவர்கள் எப்படி எதையாகிலும் பெற்றுக் கொள்ள முடியும்? அவரை பின்பற்றுபவர்களுக்கு மாத்திரம் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஒரு கோட்பாட்டை பின்பற்றுபவர்களுக்கு அல்ல, தேவனை பின்பற்றுபவர்களுக்கு. தேவன் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தை மாமிசமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். தேவனுடைய மற்ற தன்மைகளை வெளிக்கொணர்வதற்கென நம்மிடையே வாசம் பண்ணினார். இயேசு தேவனுடைய சரீரமாய் ஒரு தன்மையாயிருந்தார். அவர் கடந்து போவதை மோசே கண்டான். அவருடைய பின்பாகத்தை அவன் கண்டான். அவருடைய முகத்தை யாருமே கண்டதே இல்லை. ஆனால் இப்பொழுதோ அவரை நாம் கண்டிருக்கிறோம். அவரை பலியாக காண்கிறோம். அவர் தேவனுடைய ஒரு தன்மையாக வார்த்தையாக வெளிப்பட்டார். அவர் வார்த்தையாக தான் இருந்தார். விசுவாசிக்கிற எவனும் தேவனிடத்தில் வரும்போது அவன் தேவனுடைய வார்த்தையின் ஒரு தன்மையாக ஆகிவிடுகிறான். அந்நாளுக்கென வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள வார்த்தையை வெளிப்படுத்த அவன் உபயோகிக்கப்படுகிறான். புரிகின்றதா? அது உண்மை. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் சாட்சி எதுவுமின்றி நம்மை விட்டதே கிடையாது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தேவன் மோசேக்கு சிவந்த சமுத்திரத்தில் அவ்வளவு இரக்கம் உள்ளவராயிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பின்னர் அவர் யாத்திராகமம் 19:4 நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணெண்டையிலே சேர்த்துக் கொண்டேன் என்றார். கழுகுகளுடைய செட்டையின் மேல் சுமந்து உங்களை எண்ணெண்டையிலே சேர்த்துக் கொண்டேன். சிவந்த சமுத்திரத்தின் நடுவில் வேறு சில மனிதர்கள் இருந்தனர். அவர்கள் பாவனை செய்ய முயன்றனர். ஆனால் என்ன நேர்ந்தது? இஸ்ரவேலரை மாத்திரம் அவர் கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து சென்றார். தேவன் எப்பொழுதுமே தமது தீர்க்கதரிசிகளை கழுகுகளுக்கு ஒப்பிடுகிறார். அது என்ன? மோசே அவருடைய தூதனாயிருந்தான். அவர்கள் மோசேயை பின்பற்றினர். அதுதான் அவர்களை சுமந்து சென்ற கழுகுகளின் செட்டைகள். ஏனெனில் அவன் தேவனுடைய செய்தியை உடையவனாயிருந்தான். ஜனங்கள் அதை பின்பற்றினர். விடுதலையின் செய்தியை கொண்ட மோசேயை அவர்கள் பின்பற்றின போது அவர்கள் உண்மையில் தேவனை பின்பற்றினார்கள். விசுவாசியாதவருடன் அவர்கள் அழிந்து போகவில்லை என்று வேதம் கூறுகிறது. ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார். ஏனெனில் அவர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டனர். நாமும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கோராகும் தாத்தானும் அவர்களை சார்ந்த அவிசுவாச குழுவும் பாவனை செய்ய முயன்ற போது அவர்களையும் அவிரமாகவே கூறலாம். தேவனுடைய திட்டத்திற்குள் அவர்கள் ஏதோ ஒன்றை நுழைக்க முயற்சித்தனர். ஒரு மனிதனை உபயோகித்து தேவன் வகுக்கும் திட்டத்தை அவர்கள் விரும்பவில்லை. அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அவர்களும் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணினர். கோராகு சொன்னான், மோசே உன்னை காட்டிலும் அதிக பரிசுத்த மனிதர் இருக்கின்றனரே, கடற்கரையில் இருக்கும் ஒரே ஒரு கூழாங்கல் நீதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். நீ அதை செய்ய வேண்டிய அவசியமில்லை. உன்னை காட்டிலும் அதிக பரிசுத்தமுள்ளவர்கள் இங்கு உள்ளனர் என்றான். ஆனால் மோசேயோ தான் இஸ்ரவேல் புத்திரரை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வழிநடத்திக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். ஏனெனில் அவனுக்கு தான் அந்த வாக்குத்தம் அளிக்கப்பட்டது. அவன் தான் அவர்களை வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வழி எடுத்து செல்ல வேண்டும். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்த பரிசுத்த ஆவி இங்குள்ளது. நாம் சவாரி செய்வதற்கு நமக்கு அளிக்கப்பட்டுள்ள கழுகின் செட்டைகள் அதுதான். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஏதோ வேறு தத்துவம் அல்லாது நாம் கழுகின் செட்டைகளின் மேல் சவாரி செய்து வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைய வேண்டியவர்களாயிருக்கிறோம். கோராகு ஒரு கூட்டம் கோழி குஞ்சுகளை சேர்த்துக் கொண்டு கழுகை பாவனை செய்யலாம் நினைத்தான். அவன் அவ்வாறு செய்தபோது கர்த்தர் அவர்களை விட்டு விலகி போ என்று மோசேயிடம் கூறினார். அவர் அவர்களை விழுங்கி போட்டார். அவர் எல்லாவற்றையுமே முழு சிருஷ்டியுமே அப்பொழுது விழுங்கி இருக்கக்கூடும். ஆனால் அவருடைய வார்த்தையை பின்பற்ற முயல்பவர்களுக்கு தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். எப்பொழுதுமே இரக்கத்தில் தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். அநேகர் மோசேயின் பக்கம் அன்று சேர்ந்து கொண்டனர். தேவன் பூமியை பிளந்து அவிசுவாசிகளை விழுங்கி போட்டார். அவிசுவாசிகள் எப்பொழுதுமே அழிந்து போயினர். விசுவாசியாக சிலர் வெளியே வந்து சில காலம் நடந்தார்கள். ஆனால் இயேசுவோ அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்கள் என்றார். மரணம் என்பது முழு அழிவை குறிக்கிறது. அவர்கள் மரித்தார்கள். அவர்களை சற்று எண்ணி பாருங்கள். அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து தேவனுடைய அற்புதங்களை கண்டு அவருடைய பலத்த கரத்தையும் கண்டு மன்னாவை புசித்து அனுபவித்து இவை எல்லாவற்றிற்கும் பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு முரணானவைகளை போதித்து தேவனுடைய வழியை தாறுமாறாக்கும் பீலேயாம் என்று மனிதனுக்கு செவி கொடுத்தனர். அவன் நாம் எல்லாரும் சகோதரர்கள், எனவே நாம் அனைவரும் ஒன்று சேருவோம் என்றான். இன்றைக்கு வேறொரு பீலேயாமின் முறைமை எழும்பி நாம் அனைவரும் ஒன்று சேருவோம் என்கிறது. ஆனால் அறிவோ கிரியை செய்ய முடியாது. நாம் ஏகோவா கழுகுடன் நடந்து செல்வோம். நீங்கள் கழுகு குஞ்சுகள். அந்த கூட்டம் முழுவதிலும் மூன்று பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டனர். மோசே, காலேப், யோசுவா. மற்றவர்கள் யாவரும் வனாந்திரத்திலே அழிந்து போயினர் என்று ஏசு பரிசுத்த யோவான் ஆறில் உரைத்துள்ளார். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இவர்களும் மற்ற அவிசுவாசியுடன் சேர்ந்து அழிந்து போக விடவில்லை. அவர்கள் எல்லாரும் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். அவர்கள் மரித்தார்கள். தேவன் மோசேயையும் கழுகு விசுவாசிகளையும் காப்பாற்றினார். ஏனெனில் அவர்கள் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்தனர். தேவனிடத்தில் நமக்கு தயவு கிடைக்கக்கூடிய ஒரே படி தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் அதை குறித்து அவர் கூறினவைகளை நாம் மதிக்க வேண்டியவளாயிருக்கிறோம். யாரோ கூறின எதையோ நீ எடுத்துக்கொள்ளக் கூடாது. தேவன் கூறினவைகளை மாத்திரமே நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனே சத்தியபரர் என்ற மனுஷனும் பொய்யன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அநேக இடங்களில் இவ்விதமாக நம்மிடம் கூறப்படுகின்றது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சபையை சேர்ந்து கொண்டு ஒரு கோட்பாட்டை அல்லது அதை போன்று எதையாவது பின்பற்ற வேண்டும் என்று. ஒரு ஜெபத்தை உச்சரி அல்லது உங்கள் பெயரை புத்தகத்தில் பதிவு செய் அல்லது நீங்கள் தெளிப்பு அல்லது ஞானஸ்தானம் அல்லது ஏதோ ஒரு முறையில் ஞானஸ்தானம் பெறுதலாகும். நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான். ஆனால் அது தவறு. நீங்கள் தேவனுடைய கழுகாக இருக்க வேண்டுமானால் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். நீங்கள் தொடர்ந்து அவருடைய வார்த்தையை புசிக்க வேண்டும். தேவன் இஸ்ரவேலருக்கு இரக்கம் காட்டின பிறகும் அவர்கள் முறுமுறுத்து விசுவாசத்தில் குன்றி போனார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்படி முறுமுறுத்த போது பாம்பு கடியினால் மரித்து போனார்கள். அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவர்களை கிடைத்தது. நிச்சயமாகவே கிடைத்தது. தேவனுடைய வார்த்தையை தவறாய் புரிந்து இத்தகைய செயல் புரிவோர் அதற்கேற்ற பலனை அடைந்து மறிக்கத்தான் வேண்டும். அந்தவிதமாக வாங்கித்த ஒவ்வொருவரும் வனாந்திரத்திலே மறித்திருக்க வேண்டும். மருத்துவர் மோசேயும் மற்றோரும் ஒன்றுமே செய்ய முடியாத அளவிற்கு இவர்கள் அதிக வியாதிப்பட்டார்கள். அவர்கள் ஆயிரக்கணக்கில் மறித்து போயினர். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவரை விசுவாசிக்கிறவள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு போக்கை உண்டு பண்ணினார். பாம்பின் விஷத்திற்கு பரிகாரமாய் இருக்கும்படி அவர் வெண்கல சர்ப்பம் ஒன்றை உயர்த்தினார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் சுகம் பெறுவதற்காக ஒரு தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்கினார். தவறானவர்களை சரிபடுத்த நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொன்றையும் உனக்கு அளிக்க தேவன் விருப்பம் கொண்டுள்ளார். உன் வாழ்க்கை பாதையில் நீ செல்லும் போது உன்மேல் அவர் சிரத்தை கொண்டுள்ளார். ஏனெனில் நீ அவருடைய பிள்ளை. அவரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உனக்கு நன்மை செய்ய அவர் விரும்புகிறார். பாவ பரிகாரத்திற்காக தேவன் அவர்களுக்கு கொடுத்த அதே வெண்கல சர்ப்பத்தின் மூலம் ஜனங்கள் பிறகு பாவம் செய்தனர். வெண்கல சர்ப்பமானது பாவம் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது என்பதன் அறிகுறியாயிருந்தது. ஆனால் அவர்களோ தேவனுடைய அந்த ஈவை விக்கிரகமாக்கினர். அது மறுபடியும் பாவமாயிருந்தது. தேவன் தம்முடைய மகிமையை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். எனவே நமக்கு 2, 3 அல்லது 4 தெய்வங்கள் இருக்க முடியாது. ஒரே தேவன் மாத்திரமே இருக்கிறார். அவர் தமது மகிமையை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். அவர் தனித்த தேவன், புரிகின்றதா? ஆனால் அஞ்ஞானிகளுக்கு அநேக தெய்வங்கள் உள்ளன. நமக்கு ஒரு தேவன் மாத்திரமே உண்டு. அவர் தமது மகிமையை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். அது மாத்திரமல்ல, அவருக்கு முன்பாக எதுவும் விக்கிரமாக இருக்க அவர் அனுமதிக்க மாட்டார். ஜனங்களுடைய பாவத்திற்காக அவர் ஒரு பாவ நிவர்த்தியை ஏற்படுத்தினார். அது தேவனுடைய வார்த்தை, எனவே அது சரி. ஆனால் அவர்களது விக்கிரகமாக்க தொடங்கின போது அவர்களுக்கு தொல்லைகள் ஏற்பட்டன. நம்முடைய சபை காலங்களிலும் அதுதான் சம்பவித்தது என்று நான் எண்ணுகிறேன். தேவன் மார்ட்டின் லூத்தரை அவருடைய செய்தியுடன் அனுப்பினார். தொடர்ந்து ஜான் வெஸ்லியையும் பெந்தேகோஸ்து செய்தியையும் அவர் அனுப்பினார். ஆனால் நாம் அதனோடு என்ன செய்தோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் வெண்கல சர்ப்பத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்தார்களோ அதை போன்று நாம் இவைகளை விக்கிரமாக்கிக் கொண்டு நான் இதை சார்ந்தவன், அதை சார்ந்தவன் என்கிறோம். உண்மையான தேவனுடைய வார்த்தையின் ஆராதனையுடன் சம்பந்தப்பட்ட உத்தமமின்றி ஏதோ ஒன்றுடன் நாம் சார்ந்திருக்கிறோம். என்ன நேர்ந்தது? தீர்க்கதரிசி அந்த விக்கிரகத்தை எடுத்து உடைத்து போட்டான் என்று வேதத்தில் நமக்கு கூறப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா! தங்கள் கோட்பாடுகளைக் கொண்டும் ஸ்தாபனங்களைக் கொண்டும் பரலோகத்திற்கு போய்விடுவதாக எண்ணிக்கொண்டிருக்கும் ஸ்தாபனங்களாகிய விக்கிரகத்தை உடைத்து போடக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இன்றைக்கு காட்சியில் வர வேண்டி இருப்பது நமக்கு அவசியமாயுள்ளது. இந்த ஸ்தாபனங்கள் அழிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு தூர எரியப்பட வேண்டியது அவசியமாயுள்ளது. தேவன் இரக்கம் நிறைந்தவராயிருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். நாம் அந்தகாரத்தின் குழப்பத்தில் அங்கே நாம் இந்நாட்களில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமது உண்மையான பரிசுத்த ஆவியை அனுப்பி அவருடைய அதற்கேத்த சொந்த வியாக்கியானத்தை இங்கே இக்கடிதத்தில் இன்றிரவு அனுப்பியுள்ளார். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் எவ்வளவு அற்புதமானவராக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆமையா, அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் இச்சர்பத்தண்டைக்கு அல்லது தேவன் உண்டாக்கி வைத்த இந்த சிறு காரிய தண்டைக்கு, அதாவது மோசே உண்டாக்கி கம்பத்தில் உயர்த்தின அந்த வெண்கல சர்ப்பத்தின் முன்னால் போய் உத்தமமேதும் இல்லாமல் நின்றாலும் அவர்கள் சுகமடைந்து விடலாம் என்று எண்ணி இருந்தனர். அவர்கள் அங்கு நின்று கொண்டு அதையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தனர். இப்படியே வழக்கமாக செய்து அதை விக்கிரகமாக்கிக் கொண்ட போது தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அதை அழித்து போட்டார். வனாந்திரத்தில் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க மறுத்த அனைவரும் அழிந்து போனார்கள். தேவன் ஒரு போக்கை உண்டு பண்ணி இருக்க, நீ அதை நோக்கி பார்க்க மறுத்தால், நீ வீதியில் உட்கார்ந்து கொண்டிருந்தால், நீ ஏதோ ஒரு கோட்பாட்டை பற்றிக் கொண்டு நேராக தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்த்து அது சரியா அல்ல தவறா என்று பார்க்க மறுத்தால், அதை நோக்கி பார்க்க மறுத்தவர் அனைவருமே அடைந்து போயினர். தேவன் ஒருபோதும் மாறாதவர். அதை நோக்கி பார்க்க மறுத்தவர் யாவரும் அழிந்து போயினர். இன்றும் காரியம் அவ்விதமாகவே உள்ளது. அதன் பிறகு ஜனங்கள் பாவம் செய்து எப்பொழுது போல அதனின்று ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி உத்தமமான மனப்பான்மை இல்லாமலேயே சுகத்தை பெற முயன்றனர். இன்று நாம் செய்வது போல அவர்களும் ஏதோ ஒன்றை சார்ந்திருந்தனர். ஆனால் வித்தியாசம் என்னவென்று நாம் பார்க்கும்போது அந்த காலத்திற்கு ஒரு நல்ல பாவ பரிகாரமாகவும் நல்ல அடையாளமாகவும் இருந்தது. அந்த காலத்துக்கு அது ஏற்றதாயிருந்தது. ஆனால் அது அந்த காலத்திற்கு மாத்திரம், அந்த பிரயாணத்தின் போது மாத்திரம் இருக்க வேண்டியதாயிருந்தது. அந்த பிரயாணத்தின் போது மாத்திரமே அது கிரியை செய்யும். அதுபோன்று மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்த நீதிமானாக்கப்படுதலும் செய்தி லூத்தரின் காலத்துக்கு உகந்தது. அது அதன் காலம் வரைக்கும் தான். வெஸ்லியின் காலத்தின் பரிசுத்தமாக்கப்படுதல் என்னும் செய்தி அருமையானது. அது அதன் காலம் வரைக்கும் தான். பின்பு நாம் பெந்தேகோஸ்த காலத்துக்கு வருகிறோம். வரங்கள் புதுப்பிக்கப்படுதல் என்பது மிகவும் அருமையானதுதான். அது அந்த காலத்திற்கு மிகவும் சிறந்ததாக அமைந்திருந்தது. ஆனால் இப்பொழுது நாம் அதை கடந்து போய்க் கொண்டிருக்கிறோம். உலகம் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக நாம் அதை கடந்து போயிருக்கிறோம். இந்த காரியத்தை நாம் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் அவர்கள் செய்தது போல நாமும் இதிலிருந்து ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கிக் கொண்டு நான் இந்த ஒழுங்கு சேர்ந்தவன், அந்த ஒழுங்கு சேர்ந்தவன் என்று கூறிக்கொள்கிறோம். அதை தூள் தூளாக உடைத்து சுக்கு நூறாக கிழித்தெறிந்து தமது முழு வார்த்தையையும் உறுதிப்படுத்த தேவன் யாரையாகிலும் ஒருவரை அனுப்புவார். கவனியுங்கள், தேவனுக்கு துதியுண்டாவதாக. இப்பொழுது அது உண்மை என்று நாம் காண்கிறோம். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். இதன் பிறகு தீர்க்கதரிசி இதை நிர்மூலமாக்கின போது சுகம் பெறுவதற்கு அல்லது பாவரி வாழணத்திற்கு அவர்களுக்கு எவ்வித அடையாளமும் இல்லாமல் போனது. ஏனெனில் அவர்களுடைய விக்கிரகம் நொறுக்கப்பட்டது. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இன்னொன்றை அவர்களுக்கு அளித்தார். அப்படி அவர் என்ன செய்தார்? தேவாலயத்தில் இருந்த குளத்தின் தண்ணீரை அவர் கலக்கினார். அநேகர் அந்த தண்ணீருக்குள் பிரவேசித்து சுகமடைந்தனர். இயேசு அந்த குளத்தின் அருகில் வந்து தண்ணீர் கலக்கப்படும் போது அதனுள் இறங்குவதற்காக அநேக ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு மனிதன் அங்கு படுத்துக் கொண்டிருப்பதை கண்டார். தேவன் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். அவர்களதை விக்கிரகமாக ஆக்கி தீர்க்கதரிசியும் அதை உடைத்து போட்ட போதிலும் தேவன் வேறொரு வழியை அவர்களுக்கு வகுத்துக் கொடுத்தார். ஏனெனில் தேவன் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து அவர்கள் சுகம் பெற வேண்டும் என்று விரும்பி அதற்கான ஒரு வழியையும் உண்டாக்கி தந்தார். இனி இப்படியே போய்கொண்டிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல உலகமும் பாவத்தை அதிகமாக செய்து கொண்டு வந்தது. முடிவில் அது மிகுந்த பாவம் செய்யும் நிலைமை அடைந்தபடியால் தேவன் அதை அழித்திருக்கலாம். அவர் மல்கியா 4 நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு என்கிறார். அவரால் அதை செய்திருக்க முடியும். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் ஒரு இரட்சகரை இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் நோய்களை குணமாக்கும் பரிகாரியாகவும் அனுப்பினார். அவர் சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் அதே நோக்கத்திற்காக உயர்த்தப்பட வேண்டும் என்றார். நம்முடைய பாவ நிவாரணமாகி அவர் அதைதான் நாம் உரிமை கோருகிறோம். அதை அல்லாமல் வேறொன்றுமில்லை. இயேசு தமது ரத்தத்தினால் எவைகளை சம்பாதித்தாரோ அவைகளின் பேரில் நமக்கு உரிமை உண்டு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் கூறுகின்றது. அதன் மேல்தான் நாம் உரிமை கோருகிறோம். ஏனென்றால் நாம் நிற்கின்றதான அந்த பாவ நிவாரண பலி அதுவே நமக்காக கட்டளையிடப்பட்டது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். இதுதான் நித்தியமான பாவ பரிகாரமாயிருக்கிறது. ஏனென்றால் அவரே வந்துவிட்டார். ஒரு நித்தியமான பாவ பரிகாரத்தை ஏற்படுத்த தேவன் தாமே பாவமான மாம்ச சரீரத்தில் தோன்றி மாம்சத்தில் வேதனைப்பட்டு பாவ நிவாரண பலியை செலுத்தி அந்த பாவ நிவாரணத்தை உறுதிப்படுத்த பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் திரும்ப வந்திருக்கிறார். வெண்கல சர்ப்பமோ கலக்கப்பட்ட தண்ணீரோ அதை செய்ய முடியவில்லை. ஆனால் அவை யாவும் அந்த பரிபூர்ண பாவ நிவாரண பலியை தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இதை நமக்கு செய்தார். நாம் சபையின் காலங்கள் அனைத்தையும் கடந்து இந்நாட்களுக்கு வந்து அதிலிருந்து எல்லாவற்றையும் விவரித்து காட்டியுள்ளோம். நாம் நாட்களில் உள்ள வேத பண்டிதர்கள் இந்நாட்களின் முக்கியத்தை காண தவறிவிட்டனர். இவையாவும் வேறொரு காலத்துக்கு உரியது, வேறொரு நாட்களுக்கு உரியது, வேறு எதற்கோ ஏதோ கடந்து போன காலத்திற்கோ உரியது என்று அவர்கள் விளக்கம் தெரிவித்து அதை அசட்டு செய்து விடுகின்றனர். அதுபோன்றே அவர்கள் தெய்வீக சுகமளித்தலை குறித்தும் கூறுகின்றனர். யாருக்கும் அதன் பேரில் நம்பிக்கை இருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் அதை ஏளனம் செய்கின்றனர். கடந்த 20 காலமாக அவர்கள் இவ்வாறு கேலி செய்து கொண்டு வருகின்றனர். மெண்டை கோஸ்தியினர் அதை விட்டு அகன்று சென்று விட்டனர். தொடக்கத்தில் அதன் பேரில் நம்பிக்கை இருந்து வந்தது, இப்பொழுதோ அவர்கள் அதை விட்டு அகன்று சென்று விட்டனர். அவர்கள் எப்படி அகன்று சென்றனர் என்று பாருங்கள். அவர்களுக்கு ஸ்தாபன வைத்தியம் பிடித்துவிட்டு அவர்கள் வெவ்வேறாக பிரிந்து ஒவ்வொருவரும் தனித்தனியே கோட்பாடுகளை உண்டாக்கிக் கொண்டனர். வெளிச்சமானது தோன்றின போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் தனித்தனியே கோட்பாடுகளையும் போதகங்களையும் உண்டாக்கிக் கொண்டு அதில் நிலைத்திருக்கின்றனர். அவர்கள் இவ்விதம் அகன்று சென்ற காரணத்தால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய சபைகளுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. வெண்கல சர்ப்பத்தை போல் அவர்கள் மற்றொரு விக்கிரகமாக அது விக்கிரக ஆராதனையில் முடிந்தது. ஒவ்வொருவனும் நான் இதை சார்ந்திருக்கிறேன், அதை சார்ந்து விட்டேன் என்று சொல்ல தொடங்கிவிட்டான். அது விக்கிரக ஆராதனை. கடைசி காலத்தில் நாம் எத்தகைய குழப்பத்தில் இருக்கிறோம் பாருங்கள். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் செய்வேன் என்று வாக்களித்தபடியே பரிசுத்த ஆவியை நம்மேல் அனுப்பி இன்றிரவு அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். தேவன் இவைகளை செய்வேன் என்று வாக்களித்து இருக்கிறார். அவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். அவர் என்ன செய்துள்ளார் என்று பாருங்கள். எப்படி அவர் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கும் என்று வாக்களித்தார் என்பதை நாம் இப்பொழுது காணலாம். ஒவ்வொரு காலத்திலும் என்னென்று நிகழும் என்று அவர் வாக்களித்திருந்தாரோ அவர் கூறியபடி அது நிறைவேறிற்று. ஏனெனில் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரானதால் அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர் எப்பொழுதும் இருக்க உள்ளவராயிருக்கிறார். அவர் தேவனாயிருக்க வேண்டுமானால் அவர் எப்பொழுதும் அப்படித்தான் செய்ய வேண்டும். அவர் இதை எப்பொழுதும் செய்கிறார். அவருடைய வார்த்தை அதனதன் காலத்தில் நிறைவேறும். அவர் பூமியில் விதைத்த விதை அவருடைய விதையே. அவர் என்ன செய்தார்?
அவர் இதை இங்கு வார்த்தையில் விதைத்தார். அதுதான் விதை. ஒவ்வொரு காலத்தின் போதும் அந்த விதை முதிர்ந்தது, பின்னர் ஒரு சீர்திருத்தம் தோன்றுகிறது. அவர் அதை வாக்களித்தார், அதை அவர் நிறைவேற்றுகின்றார். இந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற நாம் அபாத்திரர். ஏனெனில் நாம் உலக காரியங்களை பின்பற்றி காயினுடைய தவறை செய்தோம். காயின் ஒரு அழகான பலிபீடத்தையும் ஒரு அழகான ஆலயத்தையும் கட்டினான். அந்த பலிபீடத்தின் மேல் அவன் பூக்களை வைத்தான். அதுதான் சரி என்று அவன் நினைத்தான். ஏதேன் தோட்டத்தில் அவன் பெற்றவர்கள் ஆப்பிள் அல்லது பேரிக்காய் அல்லது மாதுளம்பழத்தை தின்றதினால் விழுக்கியடிக்கப்பட்டனர் என்று அவன் எண்ணி அதை தேவனுக்கு பலியாக செலுத்தினான். ஆனால் தேவனோ அதை புறக்கணித்தார். ஆனால் ஆபேலோ விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். வேறாகவும் யூதாவின் நிறுவத்திலே இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து கோரா எடுத்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள் என்று கூறுகிறது. பலிபீடங்களை கட்டுதல், ஆலயங்களை கட்டுதல், ஸ்தாபனங்களை உண்டாக்கிக் கொள்ளுதல், அதை அலங்காரப்படுத்துதல், மக்களுடைய அதிக அங்கத்தினர்களை சேகரித்தல், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மேலும் கீழுமாக குதித்து அல்லது கை குலுக்கி ஒரு பிரத்யேக முறையில் ஞானஸ்தானம் கொடுத்து அந்நிய பாஷை பேசி தரையினூடாக நடந்து அங்கத்தினரின் பெயர்களை புத்தகத்தில் எழுதி இவை அனைத்தும் சரி. ஆனால் அதே சமயத்தில் உண்மையான சத்தியத்தை புறக்கணித்து அதை மறுதளிக்கிறார்கள். அதை எப்படி முடியும்? கவனியுங்கள், நாம் எப்படிப்பட்ட குழப்பத்துக்குள் இருக்கிறோம் என்பதை. இவர்கள் பாலாவுடைய வழியில் நடந்து கோரா எடுத்து பேசின பாபத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள் என்று வேதம் கூறுகின்றது. எதிர்த்து பேசின பாவத்தினால் அழிந்து போனார்கள். கோரா என்ன எதிர்த்து பேசினான்? நீ ஒருவன் மாத்திர பரிசுத்த மனிதன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? ஏன், நாங்கள் எல்லாருமே பரிசுத்தர்கள், முழு சபையுமே பரிசுத்தம் உள்ளதுதான். நாம் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும், அதைதான் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்ததனால் தான் அவர்கள் அழிந்து போனார்கள். நாமும் அழிந்து போக வேண்டியவர்கள்தான் இருந்தோம். நாம் அதற்கு பாத்திரமான்களாயிருந்தோம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐசூர் உள்ளவாய் அந்த குழப்பத்தில் நம்மை வெளியே கொணர்ந்து அந்த அழிவு இங்கே உண்டாகும் முன்பே அதை காணும்படி கிருபி செய்தார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தெய்வீக சுகமதத்தில் எழுப்புதலையும் தேவனுடைய வல்லமை மறுபடியும் நம்மிடையே வருதலையும் நமக்கு அனுப்பினார். எந்த ஒரு எழுப்புதலும் 3 ஆண்டு காலத்திற்கு மேல் நீடித்ததில்லை என்று வரலாறு நமக்கு கூறுகின்றது. ஆனால் இந்த எழுப்புதலோ 15 ஆண்டு காலமாக இருந்து வந்து உலகம் சுற்றிலும் எழுப்புதல் அக்கினி பற்றி எரிந்து வருகிறது. அதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் என்னும் காரணத்தினாலா? தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நாம் தகுதி உள்ளவர்கள் என்பதற்காக அல்ல, அல்லது நாம் வாஞ்சித்தோம் என்பதற்காக அல்ல. அது என்ன செய்துள்ளது என்று சற்று யோசித்து பாருங்கள். எங்கே பீனிக்ஸில் உள்ள சகோதரிகளில் ஒருத்தியை எனக்கு ஞாபகம் வருகிறது. உங்களில் அநேகருக்கு அவளை தெரியும். சகோதரி ஹாட்டி வால்ட்ராப். அவர்களுக்கு இருதய புற்றுநோய் இருந்தது. 15 அல்லது 18 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் சகோதரன் மோரு முதன்முறையாக இங்கு வந்திருந்த போது அவள் ஜெப வரிசையில் இருந்தாள். இருதய புற்றுநோய் காரணமாக அவள் மறித்துக் கொண்டிருந்தாள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பே அவள் மறுத்திருக்க வேண்டும். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவருடைய வல்லமை அவள் மேல் அனுப்பி அவளை காத்தார். அவள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாள். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் உப்சா மிகவும் பெரியவர். அவர் தென் பாப்டிஸ்ட் கன்வென்ஷனுக்கு ஒருமுறை தலைவராகவோ உப தலைவராகவோ பணியாற்றியிருக்கிறார். அவரால் இயன்ற அனைத்தையும் செய்தார். அவர் மிகவும் நல்லவர். எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருந்த எல்லாவற்றையும் அவர் செய்தார். அவர் எல்லா மருத்துவர்களையும் அணுகினார். எவருமே அவரை குணமாக்க முடியவில்லை. அவர் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே இருந்தார். அநேக போதகர்கள் அவருக்காக ஜெபம் செய்தனர். ஏலன் கணக்கில் எண்ணெய் அவர் தலையின் மேல் எல்லா இடங்களிலும் இருந்து ஊற்றப்பட்டு வெவ்வேறு போதகர்கள் அவருக்கு ஜெபம் செய்திருந்தனர். ஒரு இரவு கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் நான் பிரசங்க பீடத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது அங்கு ஒரு கூட்ட சக்கர நாற்காலிகளை கண்டேன். இங்குள்ளதை காட்டிலும் 2 அல்லது 3 மடங்கு அதிகம் இருந்திருக்கும். அங்கு ஒரு கட்டிலின் மேல் ஒரு நீகிரோ சிறுமி படுத்திருந்தால். அவள் அருகில் அவள் தாயார் அமர்ந்திருந்தார். என் போதகர் சகோதரன் அப்போது ஜெப வரிசையை உண்டாக்கிக் கொண்டிருந்தார். என்ன நடக்கிறது என்று அறியாமல் நான் பார்த்துக் கொண்டிருந்த போது ஒரு தரிசனம் கண்டேன். அந்த தரிசனத்தில் ஆமை ஓட்டினாலான மூக்கு கண்ணாடியை அணிந்த ஒரு வைத்தியர் ஒரு நீக்ரோ சிறுமிக்கு தொண்டை கோளாறுக்காக அறுவை சிகிச்சை செய்வதை கண்டேன். அதன் விளைவாக அவளுக்கு திமிர்வாதம் ஏற்பட்டு அவளாலே நடக்க முடியாமல் போயிற்று. நான் சுற்றுமுற்றும் பார்த்து அந்த பெண் எங்கே என்று தேடினேன். அவளை காண முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து சற்று தூரத்தில் 7 அல்லது 8 வயதான அந்த அழகான சிறுமி வாய்நாள் முழுவதும் நடக்க முடியாத நிலையை அடைந்து அங்கு படுத்துக் கொண்டிருப்பதை கண்டேன். அவள் அருகில் அவள் தாயார் முழங்கார் படியிட்டு ஜெபம் செய்து கொண்டிருந்தார். நான் அவளிடம் ஒரு மருத்துவர் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்தார் என்று கூறி அதை முழுவதும் விவரித்தேன். அவள் அது உண்மை ஐயா என்றாள். அவள் குழந்தையை மேடைக்கு கொண்டு வர முயன்றால் அங்கிருந்தவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அவளுக்கு ஆலோசனை கூறி அவளை அமைதிப்படுத்த முயன்றனர். அவள் அமைதியான பிறகு நான் அவளுக்காக ஜெபம் செய்ய ஒரு கால் ஒரு தருணம் கிடைக்கலாம் என்று யோசித்து சில நிமிடங்களில் இங்கிருப்பவர்கள் சிலர் ஒரு கால் அன்றிரவு அங்கு இருந்திருக்கலாம். நான் கூட்டத்தாரை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்த போது தரிசனத்தில் இருந்த சிறுமி ஒரு குறுகிய தெருவின் வழியாய் கையில் ஒரு பொம்மையை பிடித்துக் கொண்டு அதை தூங்க வைப்பதற்காக ஆட்டிக்கொண்டு நடந்து செல்வதைக் கண்டேன். அவள் வாழ்நாள் பூராவும் திமிர்வாதத்தினால் அவதியுற வேண்டும் என்று மருத்துவர்கள் எவ்வளவாய் கூறியிருந்த போதிலும் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தரிசனத்தின் மூலம் பரிசுத்த ஆவியை அனுப்பி அவளை சுகப்படுத்தினார். அந்த சிறுமி படுக்கை எடுத்துவிட்டு எழுந்து தன் தாயின் கரங்களை பிடித்துக் கொண்டு தேவனை துதித்துக் கொண்டே நடந்து சென்றார். அங்கு பின்பாகத்தில் ஒரு வயோதிபர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர் உப்சா. அவருடைய சாட்சியை உங்களில் அநேகர் அறிவீர்கள். அவர் மிகவும் நல்லவர். அவர் சுகமடையத்தும் வாழ்நாள் பூரா முயற்சி செய்தார். 66 ஆண்டுகளாக ஊனமுற்றவராக அவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவரை யாராவது தூக்கி படுத்தியில் கிடத்த வேண்டும்.
Never no more to walk normal.
கக்கதண்டங்களை உபயோகித்தே அவரால் நடக்க முடியும். மற்றவளை போல அவரால் சாதாரணமாக ஒருபோது நடக்க முடியாது. இச்சிறுமி சுகமடைந்ததை அவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். திடீரென்று நான் நோக்கி பார்த்து தரிசனம் ஒன்று கண்டேன். அதில் இவர் தலையை வணங்கினவாறு கூட்டத்தின் மத்தியில் மற்றவளைப் போலவே நன்றாக நடந்து வருவதைக் கண்டேன். அந்த மனிதர் யார் என்று அப்பொழுது எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், கீர்த்தி வாய்ந்த ஒருவர் பின்பாகத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் சிறுவனாய் இருந்தபோது வண்டியில் இருந்து வைக்கோல் தூக்கி செல்லும் இரும்பு சட்டத்தின் மேல் விழுந்து முதுகெலும்பை காயப்படுத்திக் கொண்டார். ஜனங்கள் நடக்கும்போது ஏற்படும் அசைவினால் அவருடைய முதுகு பாதிக்கப்படாமல் இருக்க அவர்கள் தலையிலே துளைகளை உண்டாக்கினார். அவர் மிகவும் பெரிய மனிதனானார். அவர் மேன்மேலும் பெரியவராகிக் கொண்டே போகிறார். இப்பொழுது அவர் ஜனாதிபதியின் வீட்டில் கூடும் அந்த மகத்தான குழுவின் அங்கத்தினராய் இருக்கிறார் என்றேன். அப்பொழுது அங்கிருந்த மனிதனிடம் அவர்தான் பாராளுமன்ற உறுப்பினர் உப்சா, அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டார்கள். நான் கேள்விப்பட்டதில்லை என்றேன். எனவே அவர் ஒலிபெருக்கி சற்று நீட்டிக் கொடுத்தார். அவர்கள் இங்கும் அங்குமாக பேசிக் கொண்டிருந்தனர். நான் சுற்றுமுற்று பார்க்க தொடங்கின போது அந்த வயோதிப பாராளுமன்ற உறுப்பினர் எழுந்து என்னை நோக்கி மற்றவர்களைப் போல் சாதாரணமாக நடந்து வருவதை நான் தரிசனத்தில் கண்டேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவரை சக்கர நாற்காலிலிருந்து வெளியே இழுத்து நடக்கச் செய்தார். அவர் மறிக்கும் நாள் வரை கக்கதண்டங்கள் உதவியின்றி சாதாரணமாக நடந்தார். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். மருத்துவர்கள் தோல்வி கண்ட போது, விஞ்ஞானம் தோல்வி கண்ட போது, எல்லாமே தோல்வியுற்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் உப்சாவுக்கு தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார். நான் சிறுவனாயிருந்த போது என்னை குறித்து இப்பொழுது நான் எண்ணி பார்க்கிறேன். ஜனங்கள் என்னை பெண்களை வெறுப்பவன் என்று அழைக்கின்றனர். அதற்கு காரணம் நான் சிறுவனாக இருந்தபோது பெண்களின் ஒழுக்கங்கள் நடத்தையை அதிகமாக கண்டிருக்கிறேன். அவர்களை நான் வெறுத்ததுண்டு. ஆனால் இப்பொழுது நான் அப்படி செய்கிறதில்லை. ஏனெனில் அவர்கள் நல்லவர்களும் இருக்கின்றது என்று அறிவேன். ஆனால் அது எவ்வளவு மோசமாக இருந்தது, ஒழுக்கம் கெட்ட விதமாக இருந்தது என்பதை நினைவு கூறுகிறேன். நான் நினைத்தேன், ஜனங்கள் இருக்கும் இடத்தில் நான் இருக்கப் போவதில்லை, எனக்கு படிப்பும் கிடையாது, இனி நான் படிக்கவும் போவதில்லை என்று எண்ணினேன். ஆகவே எனக்கு ஒருத்தி கிடைக்க மாட்டார். நான் சிறுவனாக இருந்தபோது எனக்கு போட்டுக்கொள்ள ஒரு சட்டும் கூட கிடையாது. ஒரு கோட்டை மாத்திரை போட்டுக்கொண்டு அதை பாதுகாப்பு ஊசியால் இப்படி குத்திக் கொள்வேன். எனக்கு மிகவும் உஷ்ணமாயிருக்கும். என்னுடைய உபாத்தியாயினி வில்லியம் கோட்டை போட்டுக் கொண்டிருக்கிறாயே, உஷ்ணமாக இல்லையா என்று கேட்பார்கள். நான் இல்லை அம்மணி, எனக்கு குளிராய் இருக்கிறது என்று கூறிவிட்டேன். உடனே அவர்கள் என்னை நெருப்பின் அருகில் அனுப்பி இன்னும் சில விறகு துண்டுகளை நெருப்பில் போட்டார்கள். எனக்கு தீந்து போவது போல இருந்தது. அந்த வெயில் காலம் முழுவதும் போட்டுக்கொள்ள சர்ச்சை எனக்கு இல்லை. எனக்கு மட்டும் சிறிது பணம் கிடைத்தால் நான் 30 அல்லது 31 துப்பாக்கி வாங்கிக் கொண்டு மேற்கு பாகம் சென்று என் வாய்நாள் முழுவதும் வேட்டையாடி செலவழிப்பேன் என்று நினைத்தேன். ஜனங்களுடன் எவ்வித தொடர்பும் கொள்ள எனக்கு விருப்பமில்லை. ஏனெனில் அவர்களுக்கு என் மீது பிரியமில்லை. எனவே அவர்களை விட்டு தூரம் சென்று விடுவேன் என்று எண்ணினேன். பின்னர் ஒவ்வொரு முறை நான் பட்டயத்திற்கு செல்லும் போதும் தெரிந்த யாரையாவது சந்திக்க நேர்ந்தால் ஹலோ ஜான், ஜிம் எப்படி இருக்கீர்கள் என்று நான் கேட்பேன். அவர்களோ ஹலோ என்று மாத்திரம் கூறுவார்கள். பாருங்கள், அதற்கு மேல் பேச மாட்டார்கள். பாருங்கள், அவர்களுக்கு என்னுடன் பேச பிரியமில்லை. என்னுடன் எவ்வித தொடர்பும் கொள்ள அவர்களுக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் என் தகப்பனார் சாராயம் காய்ச்சினார் என்ற காரணத்தினால். நான் அதை செய்யவில்லையே, அது நான் செய்த காரியமும் அல்லவே. நான் அந்த விதமான காரியத்தை செய்யவே மாட்டேன். ஆனால் இப்பொழுதோ அண்மையில் என் மனைவிடம் நான் கூறினேன், சுவர்களில் மிகவும் சிறந்த துப்பாக்கியை தொங்கிக் கொண்டிருக்கின்றன என்றேன். நான் அணிந்திருந்த அழுக்கு துணிகள் நினைவு கூறுகிறேன். இப்பொழுதோ ரெண்டு அல்லது மூன்று சிறந்த சூட்டுகள் எனக்கு இருக்கிறது. எனக்கு நண்பர்கள் உள்ளனரா? என கூட்டங்களில் இருந்து விலகி இருக்க நான் வனாந்திரத்துக்கு ஓடி மறைந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு அவ்வளவு நண்பர்கள் இருக்கின்றனர். இதற்கெல்லாம் காரணம் என்ன? என் தேக அமைப்பா? என் படிப்பா? இல்லவே இல்லை. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்னை அந்த நிலையில் கண்டு என்னை ரட்சித்தார். நான் குருடனாக கைலா கொடுத்து நடத்தப்பட்டதை நினைவு கூறுகிறேன். என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்கு முன்னால் இருந்ததெல்லாம் மங்களாக காட்சியளித்தன. என் வாயினால் பூராவும் நான் குருடனாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என் பார்வை எனக்கு மீண்டும் அளித்தார். எனக்கு 55 வயதாகின்றது. இப்பொழுதும் என் பார்வை நன்றாயுள்ளது. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார் என்று மாத்திரமே என்னால் கூற முடியும். ஒரு சமயம் சபைக்கு தெய்வீக சுகமளித்தலுக்கு வழியே வகுக்கப்படாமல் இருந்தது. அவர்களுக்கு ஒன்று இருந்தது, ஆனால் அவர் அதை புறக்கணித்தனர். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தெய்வீக சுகமளித்தலின் வரத்தை அனுப்பி தந்தார். அதுதான் நம்மிடையுள்ள பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையோடு அடையாளங்கள் பின்தொடர உறுதிப்படுத்துகிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். நான் இன்னும் 2-3 பக்கங்கள் நிறைய இங்கு குறிப்புகள் எழுதி வைத்துள்ளேன். ஆனால் அவைகளை நான் பேசப் போவதில்லை, ஏனெனில் ஜெபவரிசையை ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது என்று உணர்கிறேன். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். இன்றிரவு இங்குள்ள உங்களில் அநேகர் மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம். இங்கு ஜனங்கள் சர்க்கர நாற்காலிகளில் அமர்ந்துள்ளனர். அவர்களில் ஒரு கால் அதை விட்டு எழுந்து வர முடியாமல் இருக்கலாம். அவர்கள் அப்படியே இருக்க வேண்டியவர்கள் தான். அவர்கள் வெவ்வேறு வழிகளில் ஊனமுற்று அங்கு அமர்ந்துள்ளனர். எழுந்து வரவே முடியாது. அங்கிருந்து எழுந்து நடக்க அவர்களுக்கு வழியே இல்லை. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் ஒரு நிவாரணத்தை நமக்கு அளித்திருக்கிறார். அதை புறக்கணிக்க வேண்டாம், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இருதய நோயினால் அவதியும் ஜனங்கள் இங்குள்ளனர். புற்றுநோயால் அவதியுறுபவர் இங்குள்ளனர். மருத்துவர்கள் இவர்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. இவ்வுலகில் நீங்கள் நம்பிக்கையற்ற உதவியற்ற நிலையில் இருக்கின்றீர்கள். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தவும் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறவராய் இருக்கிறது என்பதை நிரூபிக்கவும் பரிசுத்த ஆவியை இங்கே இப்பொழுது அனுப்பியுள்ளார். இதற்கு நான் பாத்திரம் என்னும் காரணத்தினா? இல்லை, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் காரணத்தினால் தான். ஆமேன். அதுதான் அவர், அதுதான் அந்த நபர். அவர் கர்த்தராகிய இயேசு. அவர் மறித்தவர் அல்ல, ஆனால் அவர் மறித்தவரில் இருந்து உயிரோடு எழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு அவர் எவ்வளவாக இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருந்தாரோ அவ்வளவாக இன்றும் அவர் இருக்கிறார். அவள் கூட்டத்தை நெரிசலின் வழியாக வந்தபோது அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. மருத்துவர்கள் தங்களால் இயன்ற மட்டும் அவளுக்கு சிகிச்சை செய்தனர். அவளுக்கு உதிரப்போக்கு இருந்தது. அவள் மறித்துக் கொண்டிருந்தால் அவள் ஆண்டவரின் வஸ்திரத்தை தொட்டாள். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் திரும்பி பார்த்து அவளுடைய நிலைமையை கூறினார். அவளுடைய உதிரப்போக்கு நின்று அவள் சுகமடைந்தாள். அசுசியான ஒரு வேசி ஒரு நாள் தண்ணீர் உள்ள கிணற்றடையில் சென்றால் அவள் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்தாள். அவள் சுற்றுப்புறத்தில் இருந்த கன்னிகைகளாலும் ஜனங்களாலும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாள். ஏனெனில் அவளுடைய வாழ்க்கை ஒழுக்கம் கெட்டதாயிருந்தது. அவள் நான் முயன்று என்ன பயன், நான் ஒதுக்கி வைக்கப்பட்டவள், எனக்கு இனி ஒன்றுமில்லை என்று தனக்குள்ளே சிந்தனைப்படினாள். ஆனால் அவள் உற்று பார்த்தபோது கிணக்கண்டையில் ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவள் தன் வாழ்க்கையில் செய்திருந்த அனைத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். அந்நாட்களில் அவர் எவ்வளவாக இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவா இருந்தாரோ அதே அளவுக்கு இன்றிரவு தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். அந்த நாட்களில் அவர் இருந்த வண்ணமாகவே இந்த நாட்களிலும் இருக்கிறார். நாம் 200 ஜெப அட்டைகளை விநியோகம் செய்திருக்கிறோம் நினைக்கிறேன். அவர்களை நாம் இப்பொழுது அழைத்து வரிசைப்படுத்தப் போகிறோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆனால் அப்படி செய்வதற்கு முன்னால் இங்கு புதிதாக வந்திருப்பவர்கள் சிலர் இங்கிருக்கலாம். அவர்களுக்கு எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் விட்டு விலகுங்கள். இனி மூட நம்பிக்கை அல்ல, இனி தேவனுடைய வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலாகும். நீங்கள் இதை எந்த கோணத்தில் காண்கிறீர்களோ அதை பொறுத்தது. அது எந்த மனிதனிலும் எந்த வல்லமையும் கிடையாது, எந்த மனிதனிடத்திலும் எந்த சக்தியும் கிடையாது. ஆனால் விசுவாசிகள் நிலைமையில் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. வல்லமை அல்ல, அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் என்னிடம், சகோதரன் பிரண்ணாமே இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீரா என்று கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு வல்லமை கிடையவே கிடையாது, ஆனால் எனக்கு அதிகாரம் உண்டு என்று விடையளித்தேன். ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது உண்டு. அதை ஏற்க மறுத்தால் உன் நிலையிலேயே இருக்க நேரிடும். ஆனால் அதை நீ ஏற்றுக்கொள்வாயானால் அது அதிகமாக பலனளிக்கும். ஏனெனில் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். தெருவில் நிற்கும் ஒரு போலீஸ்காரனை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அவன் உடைகள் தொடதொளவென்று தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அவன் உடல் மெலிந்துள்ளது. அவன் அணிந்துள்ள தொப்பி காதுகளையும் கூட மூடியுள்ளது. ஆனால் தெருவில் 300 குதிரை சக்தி வாய்ந்த மோட்டார்கள் மணிக்கு 50 மைல் வேகத்தில் விரைந்து செல்லுகின்றன. ஒரு சைக்கிளை பிடித்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது, அது உண்மை. ஆனால் அவன் விசில் கூறி சைகை காட்டினவுடனே கார்கள் அனைத்தும் கடுதியாய் பிரேக் போட்டு நின்று விடுகின்றன. அவனுக்கு சக்தி கிடையாது, ஆனால் அவனுக்கு அதிகாரம் உண்டு. பட்டினம் முழுவதுமே அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தின் மூலம் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருப்பதனால் நீங்கள் கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்வதாக வாக்களித்துள்ளார். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி நான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். உங்களுக்கு வல்லமை கிடையாது, ஆனால் உங்களுக்கு அதிகாரம் உண்டு. நிறைவேறிக்கட்டும். அவன் என்னிடம் நீ இருதயங்களில் மறைந்துள்ள ரகசியங்களை வெளிப்படுத்துவாய் என்று கூறின போது பீனிக்ஸிலுள்ள உங்களில் பெரும்பாலானவர்களுக்கு அது ஞாபகம் இருக்கிறதா? அவர் அதை வாக்களித்தார். அவர் வாக்களித்ததை அவர் நிறைவேற்றினார். இங்குள்ள உங்களில் சிலருக்கு ஜெப அட்டைகள் இல்லாமல் இருக்கலாம், அது சந்தேகமில்லை. வியாதியுள்ள உங்களில் எத்தனை பேருக்கு ஜெப அட்டைகள் இல்லை? கைகளை உயர்த்துங்கள். நிச்சயமாக சரி. நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அது வல்லமை அல்ல, வார்த்தையினுடைய அதிகாரம். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள். இயேசு தம்முடைய வருகைக்கு முன்பாக நோவாவின் காலத்தை போன்ற காலம் ஒன்று இருக்கும் என்று லூக்கா 17:30 வாக்களித்துள்ளார். ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் இதை அறியாதிருந்தார்கள். அப்படிப்பட்டதான ஒரு காலம் வரும் என்று அவர் கூறியுள்ளார். அவர் மேலும் சொன்னார், லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் கடைசி நாட்களிலும் நடக்கும் என்றார். அப்பொழுது மனுஷகுமாரன் கடைசி நாட்களில் வெளிப்படுத்தப்படுவார். மனுஷகுமாரன் எப்படி தம்மை ஒரு தூதனுடைய வடிவில் வெளிப்படுத்தினார் என்று பாருங்கள். அந்த தூதன் மனுஷகுமாரனே. முற்றிலுமாக ஆபிரகாம் அவர் ஏலோகியம் என்று அழைத்தான். அவர் மனுஷகுமாரனாய் இருந்தார். ஒரு ஜாதி உலகம் இருந்து அழிவதற்கு முன்னால் மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் எப்படி தம்மை விசுவாசிக்கு வெளிப்படுத்தினார்? அவரை விசுவாசிக்கு அவர் 2 புதல்களை பிரசங்கம் செய்யும்படியாக அனுப்பினார். ஆனால் உண்மையான விசுவாசிக்கு அவருடைய முதுகு அவருடைய கூடாரத்தை பார்த்தபடியாக நின்று ஆபிரகாமை அழைத்தார். அதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவன் பெயர் ஆபிராம் என்றிருந்தது. ஆனால் இப்பொழுது அது ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டது. ஆபிரகாமே, உன் மனைவி சாரால் எங்கே என்றார்? உமது பின்புறத்தில் உள்ள கூடாரத்தில் இருக்கிறார் என்று அவன் சொன்னான். அவர் சொன்னார், நான் உனக்கு அளித்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றப் போகிறேன், உன்னிடத்திற்கு நான் திரும்ப வருவேன் என்றார். ஓ ஆபிரகாம் 100 வயது சென்றவனாய் இருந்தான். சாராளுக்கு அப்பொழுது 90 வயது. ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமது வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. தேவன் இரக்கம் இருந்தவராய் இருக்கிறார். அவர் இரக்கம் இருந்தவராய் இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் தமது வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். கவனியுங்கள், அவர் தமது முதுகை கூடாரத்தின் பக்கமாக இருக்க நின்று கொண்டிருக்கும் போது சாரால் நகைத்து, இது எப்படி முடியும் என்றார். நானோ கிழவி, ஒரு இளம் பெண்ணை போல என் கணவரிடம் எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? அவருக்கும் 100 வயது ஆகிவிட்டது. எங்கள் தாம்பத்திய உறவு அநேக ஆண்டுகளுக்கு முன்பே நின்றுவிட்டது. இது எப்படி முடியும் என்று சொல்லி அவள் அதை குறித்து நகைத்தார். அந்த தூதன் மனுஷகுமாரன் தன் முதுகு கூடாரத்தின் பக்கம் இருக்க திரும்பினவராய் சாரால் நகைத்து, நான் பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் என்று கேட்டார். அது என்ன? ஏசு லூக்கா 17:30 லோகத்தினுடைய நாட்கள் நடந்தது போல அந்த நாட்கள் இருக்கும் என்றார். புறஜாதி உலகமானது எரிந்து அழிவதற்கு முன்னால் அதே சூழ்நிலை இருக்கும். அந்த நாளிலே மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்துவார் என்றார். மல்கியா 4 வாக்குத்தத்தத்தை அதை கூறும் என்று அவர் வாக்களித்துள்ளார். ஒரு செய்தி புறப்பட்டு வந்து மூல பெந்தெகோஸ்து செய்திக்கும் அதே ஆசீர்வாதங்களுக்கும் ஜனங்களை திருப்பும். அது என்ன? அது 2 செட்டைகளை கொண்ட கழுகு. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்னும் 2 செட்டைகள். அதன் வாக்கு தத்தங்களை ஒருங்கே சிறகடித்து தேவன் வேதாகமத்தில் அளித்துள்ள வாக்கு தத்தங்கள் என்ன செய்யும் என்று கூறியுள்ளதோ அதையே நிறைவேற்றும். ஆமேன். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இந்த லவோதிக்கேய சபையின் காலத்தில் அவருடைய பிள்ளைகள் ஸ்தாபனங்களின் ஐஸ்வர்யத்திலும் உலக காரியங்களிலும் சிக்கிக்கொள்ள அனுமதிக்காமல் அதனின்று தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். ஜனங்களே, அதை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். நான் வாஞ்சிக்கும் ஒன்றே ஒன்று தேவனுடைய இரக்கங்களே. அவருடைய நீதியை அல்ல, பிரமாணங்களை அல்ல, அவருடைய இரக்கங்களையே விரும்பி அழைக்கிறேன். தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இத்தகைய உணர்வு நம் எல்லாருக்குமே உண்டு. நான் கவனித்துக் கொண்டே வந்தேன், அங்கே ஒரு ஸ்திரீ வரிசையின் கடைசியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். உன்னிடம் ஜெப அட்டை இருக்கிறதா ஸ்திரீயே? தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உனக்கு காண்பிக்கட்டும். சிறிது நேரமாக நீ நிரப்பு தளர்ச்சியினால் மிகவும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் இல்லையா? உன் நிலைமை மிகவும் மோசமாய் உள்ளது. உன் கண் பார்வை மங்கிவிட்டது. அது உண்மையா? அது உண்மை. அந்த விதமான நிலை இப்பொழுது மாறி போய்விடும். இரக்கத்தில் தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார், அதை நீ விசுவாசிக்கிறாய் என்று உன்னிடம் அவர் கேட்கிறார். உன்னிடம் ஜெப அட்டை இல்லை, உன்னிடம் உண்டுமில்லை, ஆனால் அது உனக்கு அவசியம் இல்லை. அது உனக்கு அருளப்பட்டது, தேவனுடைய கிருபையாயிருக்கிறது. அங்கே ஒரு சிறுவன் முன்வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சரீரத்தில் ஏதோ வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் தான் அது அவனுக்கு ஏற்பட்டது. அது சரியா ஐயா? அது சரி. அது என்னவென்று உனக்கு தெரியவில்லை. அதை குறித்து நீ மிகவும் பயந்து கொண்டிருக்கிறாய். அது உண்மை. எங்கேயோ விழுந்து ஏற்பட்ட காயத்தின் விளைவாக அது உண்டாயிருக்கிறது இல்லையா? உன்னிடம் ஜெப அட்டை உள்ளதா? உன்னிடம் ஜெப அட்டை இல்லை, உனக்கு அது அவசியமும் இல்லை. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஓ சகோதரனே, சகோதரியே, தேவனை விசுவாசி, அவரை சந்தேகிக்காதே, அவரை விசுவாசி. அது உண்மை. இங்கே ஒரு மனிதன் சாம்பல் நிற சூட்டும் மூக்கு கண்ணாடியும் அணிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். ஐயா, என்னை நோக்கி பாருங்கள், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் குடல் பிதுக்கத்தினால் அவதி உறுகிறீர்கள், தேவன் அதை நீக்கி போட்டு உங்களை குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? அந்த வரிசையின் கடைசியில் அமர்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருப்பவரே, அந்த குடல் பிதுக்கத்தை தேவன் குணமாக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டால் அதை நிச்சயம் அவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் இரக்கத்தையும் சுகத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வீர்கள். ஆமையா? இங்கே ஒரு ஸ்திரீ அமர்ந்திருக்கிறாள். அவளுடைய சரீரத்தில் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது. அவள் மட்டும் விசுவாசித்தால் தேவன் அவளை குணப்படுத்துவார். அவள் விசுவாசித்தால் அவள் அதை இழந்து விடுவாள் என்று விசுவாசிக்கிறேன். அவள் மேல் இரக்கமாயிரும் என்பதே என்னுடைய ஜபமாயுள்ளது. அந்த ஸ்திரீயின் நிலையை நான் தெளிவாக காண்கிறேன். திருமதி ரவி, அந்த மோசமான ரத்த ஓட்டு நிலையை தேவன் குணமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்க முடியுமானால் அதை பெற்றுக்கொள். அதை விசுவாசிக்க மாத்திரம் செய். தேவன் நல்லவர் இல்லையா செல்லா? ஆம், அது உண்மை. அந்த ஸ்திரீயை என் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். இங்கு வேறொரு ஸ்திரீ பின்னால் அமர்ந்து கொண்டு என்னையே நோக்கிக் கொண்டிருக்கிறார். அவளும் மோசமான ரத்த ஓட்டத்தினால் அவதியுறுகிறாள். அவள் அதை குறித்து அப்பொழுது யோசித்துக் கொண்டிருந்தாள். அந்த ஸ்திரீயை என் வாழ்க்கையில் நான் கண்டதே இல்லை. மற்ற ஸ்திரீக்கும் அதே கோளாறு தான் இருந்தது. என்னை நோக்கி பார், நான் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்லது அவருடைய ஊழியன் என்று விசுவாசிக்கிறாயா? உனக்கு இருதய கோளாறும் வேறு உண்டு. அது உண்மையானால் உன் கையை உயர்த்து. இப்பொழுது அது உனக்கு இல்லை, அது குணமாகிவிட்டது. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தம்மை உயிரோடு இருக்கிறவராக இன்றிரவு இக்கட்டிடத்தில் நிரூபித்து வருகிறார். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். இங்குள்ள எத்தனை பாவிகள் பின்வாங்கி போனவர்கள் எழுந்து நின்று இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லக்கூடும். எழுந்து நில்லுங்கள், உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். உங்களுக்கு இரக்கம் அவசியம் என்று நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பாராக. பின்வாங்கி போனவர்களே எழுப்பி நில்லுங்கள், தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். இது இந்த மணி நேரத்துக்குரிய வாக்குத்தம் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கும் அளவுக்கு நீங்கள் உணர்ச்சியற்று போய்விடவில்லை. இதுதான் இந்த மணி நேரத்துக்குரிய வாக்குத்தம் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கும் அளவுக்கு நீங்கள் நிச்சயமாக சாவனங்களுடன் ஈடுபாடு கொண்டிருக்கவில்லை. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். எழுந்து நின்றிருப்பவர்கள் யாராயிருப்பினும் உங்களுக்காக இன்னும் சிறிது நேரத்தில் ஜெபிக்கப் போகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு முடிச்சு விசேஷ சபையில் சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்பொழுது தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவி அருளுவார். வேறு யாராகிலும் இப்பொழுது எழுப்பி நின்று நானும் நினைவு கூறப்பட விரும்புகிறேன் என்று சொல்வீர்களா? தேவனே, உமது இரக்கத்தின்படி என்னை நினைவு கூறும், நான் வாழ வேண்டிய பிரகாரம் வாழவில்லை என்று கூற விரும்புகிறீர்களா? கர்த்தர் உன்னை ஸ்திரீயை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே என் மீது இரக்கமாயிரும், சகோதரியை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இங்குள்ள எத்தனை பேர் நான் எழுந்து நிற்பேன், நான் இரக்கத்தை பெற விரும்புகிறேன் என்று தேவன் அறிய விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள், நான் சரியான ஜீவியம் ஜீவிக்கவில்லை, நான் இப்படியும் அப்படியுமாக வாழ்ந்து வந்தேன், ஏற்று தாழ்வுகள் இருந்தது, அவருடைய இரக்கத்தை பெற விரும்புகிறேன் என்று கூற ஆயத்தமாயிருக்கிறீர்கள், சகோதரனே கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராகிலும் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்ல விரும்புகிறீரா? சகோதரியை கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக, சகோதரியை கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது சரி, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். அது உண்மை. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக, பின்னால் உள்ள உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். எலும்பி காலூரினில் சகோதரன் பிரண்ணாமே எழுந்து நிற்பதனால் ஏதாகிலும் பலன் உண்டாகிறேன்னு கேட்கலாம். நிச்சயமாக எழுந்து நின்று என்ன வித்தியாசம் என்பதை பார். நீ உண்மையாகவே உத்தமமான இருதயத்துடன் இருப்பாயானால் தேவன் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகிறதை அவர் விரும்பாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவன் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். ஓ தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உங்களில் எத்தனை பேரிடம் இந்த ஜெப அட்டைகள் உள்ளன? அவை என்ன? ஏ வரிசையும் பி வரிசையும் அல்லவா? ஏ வரிசை ஜெப அட்டை வைத்திருப்பவர்கள் இந்த பக்கத்தில் நெல்லுங்கள். பி வரிசை ஜெப அட்டை வைத்திருப்பவர்கள் அவர்கள் பின்னால் நில்லுங்கள். இங்குள்ள போதகர்கள் சிலரில் எனக்கு உதவி செய்ய விருப்பம் உண்டா? அப்படி செய்ய விருப்பமானால் மேலே வாருங்கள். உங்கள் உதவியை பெற நான் மகிழ்ச்சி அடைவேன். உங்களுடன் சேர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு மகிழ்ச்சியாயிருக்கும். விசுவாசிக்கிறவர்களால் இன்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்று வேதம் கூறுகின்றது. ஆமையா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நாம் அப்படி செய்திருக்கிறோமா? தேவனுடைய கிருபையினால் நாம் அல்ல, தேவன் தமது வார்த்தையை நிறைவேற்ற இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். இப்பொழுது சக்கர நாற்காலிகளை நீங்கள் முன்னால் கொண்டு வர விரும்பினால் உங்களுக்காக நாங்கள் இங்கே ஜெபம் செய்வோம். அவர்கள் அதன் ஊடாக வர வேண்டியதில்லை. அவர்கள் இங்கே வரட்டும், நாங்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் செய்வோம். தேவன் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். வலது பக்கத்தில் இருக்கிற நீங்கள் சில நிமிடங்கள் இருப்பீர்களா? சகோதரன் பிரபன் உங்களுடன் இருக்கிறாரா? நாளை வருகிறாரா? இன்றே வருவார் நினைத்தேன். சகோதரன் அவுட்லா எங்கே? சகோதரன் புல்லர் எங்கே? அவர்கள் நான் முதன்முதன்முறையாக இங்கு வந்தபோது என்னுடன் மேடையில் இருந்தவர்கள். இப்பொழுது மீண்டும் மேடைக்கு வரட்டும். அந்த பழைய விதமான ஜெப வரிசைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் ஜெபம் செய்து பலவீனமாகி ஒருவர் ஒரு பக்கத்திலும் வேறொருவர் மற்றொரு பக்கத்திலுமாக என்னை பிடித்துக் கொள்வீர்களே, அதே போன்று தொடக்கத்தில் நடந்த கூட்டங்களில் பங்கு கொண்டவர்கள் எத்தனை பேர் இங்குள்ளனர்? இங்கு பாருங்கள். நான் உத்தமமாக இருந்தால் இவையெல்லாம் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னார் என்று நான் உங்களிடத்தில் கூறினது ஞாபகம் இருக்கிறதா? அது சரிதானே? அந்நாட்கள் நடந்தது போன்ற வேறொரு கூட்டம் நிகழவே இல்லை. ஆனால் சம்பவித்தது. தேவன் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமது வாகனத்திற்கு உண்மை உள்ளவராய் இருந்த காரணத்தால் அப்படி நடந்தது. ஆமேன், ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஓ, அவர்களில் ஒருவனாக நான் இருப்பதால் மகிழ்ச்சி வருகிறேன். ஆமேன். ஓ என்னே, ஜனங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். இருதயம் கொழுந்து விட்டு எரியும். இருதயங்கள் பெந்தேகோஸ்தே அன்று விழுந்த அக்னியால் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றன. அது அவர்களை சுத்திகரிக்கும் சுத்தமாக செய்தது. ஓ, அது இப்பொழுது என் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஓ, அவருடைய நாமத்துக்கே மகிமை. அவர்கள் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறுவதற்கு நான் மகிழ்ச்சி வருகிறேன். ஓ, நானா ஒரு நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனுமாயிருந்தேன். இப்பொழுதோ அவருடைய இரக்கத்தினால், அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால் தேவனுடைய ராஜ்யத்தை என்னால் காண முடிகிறது. அவருடைய கட்டளைகள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. என் சகோதரனே, உன் கக்கதண்டத்தின் உதவியால் எழும்பினில் உன்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை, நாங்கள் அங்கு வந்து உனக்காக ஜெபம் செய்வோம். ஏ பி ஜெப அட்டை வைத்திருப்பவர்கள் மற்ற பாகத்திலிருந்து வரிசையில் நில்லுங்கள், நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்ய போகிறோம். போதக சகோதரர்களே, வியாதியஸ்தர்களின் மேல் கைகளை வைப்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இங்கு வந்து என்னுடன் மேடையின் மேல் நில்லுங்கள், நாம் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது ஜெப வரிசையில் நிற்பவர்களே, உங்களுக்கு தேவனுடைய சமூகமானது இங்கு உள்ளது என்றும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் மத்தியில் இருந்து கொண்டு அவர் சொன்னபடியே செய்து கொண்டு வருகிறார் என்று உங்களால் விசுவாசிக்க கூடுமானால், உங்களை சுகப்படுத்த எனக்கு வல்லமை இருந்தால் நான் நிச்சயம் உங்களை சுகப்படுத்தி விடுவேன். உங்களை சுகப்படுத்த எனக்கு வேறு ஏதாவது வழி இருக்குமானால் நான் நிச்சயம் அதை செய்வேன். ஆனால் எனக்கு அந்த வல்லமை கிடையாது. தேவன் ஒரு சிறு வரத்தை எனக்கு அளித்துள்ளார். இந்த காலத்தில் பிரசங்கி என்று அழைக்கின்றபடி நான் ஒரு பெரிய பிரசங்கி அல்ல. பிரசங்கியாக தகுதி பெற எனக்கு போதிய படிப்பு கிடையாது. இக்காலத்தில் பிரசங்கி ஆவதற்கு வேத பாடத்திய அனுபவமும் டாக்டர் பட்டமும் அவசியம். அந்த தகுதி எனக்கு கிடையாது. ஆனால் தேவன் என் இருதயத்தை அறிந்தவராய் அவருக்கு ஏதாவது ஒன்று செய்ய நான் விரும்புகிறேன் என்று அறிந்துள்ளார். அதற்காக அவருக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். அந்த ஒரு நாள் ஒரு மனிதனிடம் வந்து, திரு பிரண்ணாம் அவர்களே, நீங்கள் மிகவும் அருமையானவர்கள், ஆனால் இது உத்தமாகவே தவறு செய்கிறவராயிருக்கிறீர். நீர் தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாயிருக்கிறீர். முடிவில் நீர் ஆக்கினைக்குள் ஆவீர் என்று உமக்கு தெரியுமா என்றார். நான், பாருங்கள், நான் உங்களிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன். விவாதத்திற்காக நீர் கூறுவது சரி என்றே வைத்துக் கொள்வோம். நான் தவறாயிருப்பேனானால் நான் தவறில்லை என்று நினைக்கிறேன். நான் தவறாயிருந்தால் 100 ஆண்டு காலம் நான் வாழப்போகிறேன் என்றும் முடிவில் அவர் என்னை கண்டனம் செய்து, வில்லியம் பிரண்ணாமே, பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு நீ அபாத்திரன், ஆகவே புறம்பான இருளில் செல்வாயாக என்று கூறுவார் என்று நான் அறிந்திருந்தாலும் என் வாழ்நாளில் நான் போகும் வரை ஒவ்வொரு நாளும் அவரை சேவிப்பேன். ஏனெனில் அபாத்திரனான நான் அவருடைய ஆசீர்வாதங்களை அபரிமிதமாக பெற்றுள்ளேன். என்னுடைய ஜீவனை காட்டிலும் அவர் எனக்கு மேலானவர். எனக்கு உள்ள எல்லாவற்றைக் காட்டிலும், நான் இனி பெறப்போகின்ற எல்லாவற்றைக் காட்டிலும் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவரிடமிருந்து பெற்றுக் கொண்டவைகளே. நான் நிர்பாக்கியம் உள்ளவனாயும் பரிதபிக்கப்படத்தக்கவனாயும் தரித்திரனாயும் குருடனாயும் இருந்தேன். ஆனால் அவருடைய கிருபையினால் அவர் எனக்கு சிகிச்சை அளித்தார். நான் தேவனுடைய கிருபையினால் திடகாத்திரம் உள்ளவனாயும் ஆரோக்கியம் உள்ளவனாயும் இருக்கிறேன். எனக்கு நல்ல கண் பார்வை உள்ளது. எனக்கு புசிக்கவும் குடிக்கவும் மற்றபடி எனக்கு தேவையான எல்லா காரியங்களும் எனக்கு உண்டு. நான் விரும்பின யாவற்றையும் தருவதாக அவர் எனக்கு வாக்களிக்கவில்லை, ஆனால் என் தேவைகளை சந்திப்பதாக வாக்களித்திருந்தார். அந்த நாளிலே நான் புறம்பாக்கப்பட்டால் நான் எங்கிருப்பேன் என்று எனக்கு தெரியாது. நான் தவறானது செய்யவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று நான் அறிந்திருந்தால் நான் தவறாகவே இருக்க விரும்புவேன். ஏனெனில் அவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய குறிக்கோளாயிருக்கிறது. அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்னும் அளவுக்கு அவரை நான் நேசிக்கிறேன். அது ஒரு பெரிய வாக்குமூலம்தான். ஆனால் நான் எந்த அர்த்தத்தில் ஆவியில் அதை கூறினேன் என்னோ அதை நீங்கள் கிரகித்துக் கொண்டிருந்து நம்புகிறேன். பாருங்கள், அவருடைய சித்தத்தை செய்யவே நான் விரும்புகிறேன். சில சமயங்களில் அவரிடத்தில் நான் ஏதாவது ஒன்றை கேட்பேன், அவர் முடியாது என்று தலை அசைத்து விடுவார். அவர் சரி என்று சொல்லி இருந்தால் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பேனோ அவ்வளவு மகிழ்ச்சியை அவர் முடியாது என்று சொல்லும் போதும் பெறுவேன். ஏனெனில் நாம் எப்பொழுதும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று அவரிடம் கூற வேண்டியவளாயிருக்கிறோம். அவருடைய இல்லை என்பது அவருடைய சித்தமாய் இருக்குமானால் அவருடைய சரி என்பதை காட்டிலும் மேலாகவே அது இருக்கும். அதுவே அவருடைய சித்தமாக இருக்குமானால் அவரை நீங்கள் உண்மையாகவே நேசித்தால் அது அப்படித்தான் உங்களுக்கு இருக்கும். ஆமேன். அவரை குறித்து நான் பேச தொடங்கிவிட்டால் என்னால் அதை நிறுத்தவே முடியாது. ஓ, அவர் எனக்கு அவ்வளவு தத்துவரூபமானவர், அவ்வளவு உண்மை பொருளாய் இருக்கிறார். நண்பர்களே, நான் என்னவாய் இருக்கிறேனோ, நான் இனி என்னவாய் இருப்பேனோ, நான் என்னவாய் இருப்பேன் என்று எதிர்பார்க்கிறேனோ அது அவரே. இவை அனைத்தும் வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசுவில் ஒன்றாய் கலந்துவிட்டது. பரிசுத்த ஆவியானவரின் சாட்சிக்காக நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். செய்திக்காகவும் இன்றிரவு நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். சிலர் என்னுடன் இணங்க மாட்டார் என்று நான் அறிவேன். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னது போன்று நான் ஒரு செய்திக்கு கடமைப்பட்டவனாயிருக்கிறேன். ஒரு அடையாளம் புறப்பட்டு சென்றது. அவர் தேவன் என்பதை காண்பிக்க அவர் ஒரு அடையாளத்தை அனுப்புகிறதில்லை. ஒரு செய்தி இல்லது ஒரு சத்தம் அடையாளத்தை எப்பொழுதும் பின்தொடர வேண்டும். அது எல்லோருக்குமே தெரியும். இயேசு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக வந்தார். அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தபோது அவர் ஒரு மகத்துவமான மனிதராக கருதப்பட்டார். ஆனால் அவர் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் போன்ற செய்திகளை கொண்டு வர தொடங்கின போது அது அவர்களுக்கு தவறாக காணப்பட்டது. பாருங்கள், ஆனால் சப்தம் அடையாளத்தை பின்தொடர வேண்டியதாக இருக்கிறது. மோசேக்கு இரு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டன. ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஒரு சப்தம் இருந்தது. அது உண்மை. சில நாட்களுக்கு முன்பு அடையாளத்தின் சப்தம் என்பதன் பேரில் நான் பிரசங்கித்தேன். அடையாளத்திற்கு சப்தம் அவசியமாயிருக்கிறது. அடையாளம் சப்தமாக மாறிவிடுகிறது. எக்காலத்தும் அது அவ்வாறு இருந்து வந்துள்ளது. அது அவ்வாறு இல்லையெனில் அது தேவனிடத்திலிருந்து வரவில்லை. ஒரு மனிதன் ஒரு விதமான ஊழியத்துடன் வந்து அது சத்தியம் என்று வேதத்தில் காணப்பட்டு அதே சமயத்தில் அந்த மனிதன் ஸ்தாபனங்களின் போதகங்களில் நிலை கொள்வாரானால் அந்த ஊழியத்தை மறந்துவிடுங்கள். அது ஒன்றுமில்லை. தேவன் அவ்வாறான ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார். அது அழுகி பொடுத்து போன மன்னா, அதில் புழுக்கள் நிறைய இருக்கின்றன. 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு விழுந்த பழைய மன்னாவை அவர்கள் புசிக்க தவங்குகின்றனர். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பிரயாணத்தின் போது ஒவ்வொரு நாளும் புதிய மன்னா பொழிந்தது. அது உண்மை. அதை அடுத்த நாள் வைத்திருக்க முடியாது. கடந்து போன ஏதோ ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்தவர்கள். நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பயணத்தில் வானத்திலிருந்து விழும் புதிய மன்னாவை நாம் புசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் தலைவணங்குவோம். தேவனாகிய கர்த்தாவே, நீரும் உம்முடைய சமூகமும் மிகவும் தத்துரூபமாயிருக்கிறது. ஆண்டவரே, உமது கிருபையை நான் நினைவு கூறுகிறேன். நீர் எத்தனையோ காரியங்களை செய்வதை நாங்கள் கண்டிருக்கிறோம். நீர் உமது ஜனங்களின் மூலம் அந்நிய பாஷையை பேசுவதையும் அதற்கு அர்த்தம் உரைப்பதையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஓ தேவனே, நீர் பணியாளர்களை குணமாக்கி குருடரின் கண்களை திறந்து முடவர்களை நடக்க செய்து செவிடர்களை கேட்க செய்து ஊமையரை பேச செய்வதை நாங்கள் கண்டிருக்கிறோம். நீர் எவ்வளவு மகத்தான வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீர். இவைகளை நீர் கடைசி நாட்களில் செய்வீர் என்றும் வாக்குறுத்தம் செய்திருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். இன்று அநேக மாம்ச பிரகாரமான பாவனைகள் எங்கள் மத்தியில் இருந்த போதிலும் உண்மையான தேவன் எங்கோ இருக்கிறார் என்பதையே அது நிரூபிக்கிறது. பரலோக பிதாவே, இன்றிரவு நீர் இங்குள்ளதை அறிந்து கொண்டு நாங்கள் அவ்வளவு தேவ உணர்வுள்ளவர்களாய் இருந்து நீர் இங்கே இருக்கிறதை நாங்கள் காணும்படியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வரிசையில் உள்ள ஜனங்கள் இந்த வரிசையின் வழியாக கடந்து வரும்போது ஆண்டவரே, அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தபடியால் இது செய்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் இன்னின்ன அடையாளங்கள் நடக்கும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். இங்கே போதகர் சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று எப்படி இருக்கிறார்களோ அந்த ஊழியத்திற்கென உலக தோற்றத்துக்கு முன்பே நீர் முன்குறித்து விட்டீர். உலகம் என்று ஒன்று உண்டாகும் முன்பே இன்றிரவு நாங்கள் இங்கு நின்று கொண்டிருப்போம் என்று நீர் அறிவீர். ஏனென்றால் நீர் எல்லையற்றவராயிருக்கிறீர். ஆகவே பரலோக பிதாவே, இன்றிரவு வியாதியுற்ற இந்த ஜனங்கள், உடவர்கள், குருடர்கள், ஊனமுற்றவர்கள், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராய் இருந்தாலும் இந்த வரிசையில் கடந்து வரும்பொழுது இருதயத்தின் ரகசியங்களை அறியக்கூடிய அதே தேவன் தாமே, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களானால் அதே தேவன் அவர்களை சுகமாக்குவார் என்று உணர்வார்களாக. அவரை நோக்கி பார்த்து புரிந்து கொள்வார்களாக. ஒரு மனிதன் வெறுமனவென்று சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் அவன் ஒருபோதும் சுகமடைய முடியாது. ஏனெனில் அது என்ன என்பதை அர்த்தத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் ஆண்டவரே அபிதமாக உள்ளது. அவர்கள் ஒரு வரத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து அது அவர்களுக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் எண்ணினால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தமாகிறது. சுகமாக்குவதற்கு தேவன் அங்கு பிரசன்னராய் இருக்கிறார் என்பதை மாத்திரம் அது உறுதிப்படுத்தும் ஒன்றாக உள்ளது. பிதாவே அதை அருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் அது நிறைவேறுவதாக. ஆமேன். தியான வாசிப்பவர்கள் ஆணாகிலும் பெண்ணாகிலும் அங்கு சென்று அவர்களால் முடியுமானால் மாபெரும் வைத்தியர் இப்பொழுது அருகில் உள்ளார், அனுதாபம் கொள்ளும் இயேசு என்னும் பாடலை இசைக்கவும். இந்தியானாவில் உள்ள போர்ட் வேனில் நிகழ்ந்த என்னுடைய முதலாவது சுகமளிக்கும் ஆராதனைகளில் ஒன்று என்று நினைவுக்கு வருகிறது. அப்பொழுது ஒரு சிறிய ஆமிஷ் பெண், மாபெரும் வைத்தியர் இப்பொழுது அருகில் உள்ளார், அனுதாபம் கொள்ளும் இயேசு என்னும் பாடலை பியானாவில் வாசித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு குழந்தையினிடம் மேடைக்கு கொண்டு வரப்பட்டது. அது முடமாயிருந்தது. நான் அந்த குழந்தைக்காக ஜெபம் செய்த போது அது என் கையை விட்டு குதித்து மேடையின் மேல் ஓடத் தொடங்கியது. இதை கண்ட அதன் தாயார் அங்கேயே மழுங்கி விழுந்தால் அதன் பாட்டி தன் கைக்குட்டையை மேலே எரிந்துவிட்டு கண்ணீர் வடிக்க தொடங்கினார். இந்த ஆமிஷ் பெண்ணுக்கு பெந்தேகோஸ்தியை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஏனெனில் அவள் ஆமிஷ் சபையை சேர்ந்தவள். ஆனால் அவள் பியானா வாசித்துக் கொண்டிருந்தாள். இதை கண்டதும் அவளுடைய நீண்ட கூந்தல் அவிழ்ந்து குதித்தெழுந்தால் நிறைந்து அந்நிய பாஷையில் பரிசுத்த ஆவியினால் அந்த பாடலை பாடத் தொடங்கினாள். அப்பொழுது அந்த பியானா ஒரு சிறுதியும் தப்பாமல் தானாகவே மாபெரும் வைத்தியர் இப்பொழுது அருகில் உள்ளார், அனுதாபம் கொள்ளும் இயேசு என்னும் பாடலை இசைத்தது. அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். வெளியில் உள்ளவர்களும் ஜெபம் செய்யுங்கள். ஜெப வரிசையில் வருபவர்களே, உங்கள் மேல் கைகளை வைத்து நாங்கள் ஜெபம் செய்யும் போது நீ விசுவாசித்தால் சுகம் பெறுவாய் என்னும் இயேசுவின் வார்த்தை நினைவு கூறுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நாம் அனைவரும் இப்பொழுது ஒருமித்து பாடுவோம்.
Let's just close your eyes now. We sing. Hearts to you, oh, hear the voice of Jesus. Sweet as note instead of song. Sweet as name on my Father God, move upon the people. Son, oh Jesus, let said Jesus.
மாபெரும் வைத்தியர் இப்பொழுது அருகில் உள்ளார், அனுதாபம் கொள்ளும் இயேசு. அவர் பேசி இருதயங்களை உற்சாகப்படுத்துகிறார். நாம் பாடும்போது கண்களை மூடுவோம். ஓ இயேசுவின் சத்தத்தை கேள், கேராவின்களின் பாட்டில் இனிய நாதம், அமிழ்ந்து போகிறவர்களின் நாவில் இனிய நாமம், பாடிய பாட்டுகளின் இனிய கீதம். பிதாவாகிய தேவனே, ஜனங்களின் மேல் அசைவாடும் ஓ இயேசு, ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசு. இப்பொழுது நீங்கள் வரிசையில் நடந்து வரும்போது அவர் இங்கு இருக்கிறார். ஒன்று, என் வார்த்தையை நம்புங்கள், இல்லையே நீங்களாகவே நம்புங்கள், அவர் இங்கு பிரசன்னமாயிருக்கிறார். வெளியில் இருக்கும் ஒவ்வொருவரும் இவர்களுக்காக ஜெபியுங்கள். நம்புகிறவர்கள் அனைவரும் உங்கள் கைகளை உயர்த்தி நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். இங்கு ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறார். நான் பேச்சை நீட்டிக்கொண்டு போன காரணம் என்னவெனில், இவர் புற்று நோயால் மறித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கக்கதண்டத்தை ஊறி நடப்பவர். தேவன் உதவி செய்தால் ஒழிய அவரால் உலகில் உயிர் வாழ எந்த வழியும் இல்லை. அவருடைய குடல் முழுவதும் புற்று நோய் கண்டுள்ளது. தேவன் இரக்கம் காண்பிக்காவிடில் அவர் மறுத்து போவார். அவரை ஊக்கப்படுத்தும் வார்த்தையை சொல்ல வாஞ்சிக்கிறேன். மருத்துவர்கள் இப்பொழுது உமக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று உமக்கு தெரியும். அந்த கட்டத்தை நீர் கடந்துவிட்டேன். உமக்கு ஒரே ஒரு தருணம் உள்ளது, அது கிறிஸ்து இயேசுவுக்குள். பாருங்கள் சகோதரனை, நானும் கூட ஒரு நாளில் மறிக்க வேண்டியவன் தான். இயேசு வர தாமதித்தால் நீங்களும் கூட மறிக்க வேண்டும். நான் உங்களை அங்கு நியாய தீர்ப்பில் சந்திக்க வேண்டியவனாயிருக்கிறேன். தொலைக்காட்சியில் நாம் விரலை அசைத்தாலும் கூட அது ஒவ்வொரு முறையும் தொலைக்காட்சியில் பதிவு செய்யப்படுகிறது. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பதிவாகின்றது. தொலைக்காட்சி அதை நிரூபித்து விட்டது. தொலைக்காட்சி ஒரு படத்தை தானாக உருவாக்குவதில்லை. அந்த ஒளி அலைகளை அது கால்வாயின் வழியாக தொலைக்காட்சி படக்குழாயினுக்குள் செலுத்துகிறது. பாருங்கள், அது அதை உண்டாக்குகிறதல்ல. ஆதாம் பூமியின் மேல் நடமாடின போது, மோசே சிவந்த சமுத்திரத்தை கடந்த போது தொலைக்காட்சி இருந்தது. எலியா கர்மேல் பர்வதத்தில் நடந்த போது இந்த ஒளி அலைகள் உண்டாயிருந்தன. ஆனால் தொலைக்காட்சி இப்பொழுதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. புரிகின்றதா? நாம் அசைக்கும் ஒவ்வொரு அசைவும், நாம் இடும் ஒவ்வொரு சத்தமும் அங்கு பதிவாகி நியாய தீர்ப்பின் போது நம்மை சந்திக்கும். போதகர் என்னும் ரீதியில் நான் கூறும் வார்த்தைகள் அனைத்திற்கும் அங்கு நான் பதில் கூற வேண்டியவனாயிருக்கிறேன். தேவன் அதற்கு என்னிடத்தில் கணக்கு கேட்பார். நான் அதை செய்தாக வேண்டும். என்னால் முடிந்தால் உங்களை நான் சுகமாக்குவேன். ஏனெனில் தேவனே அல்லாமல் உங்களுக்கு சில நாட்கள் மாத்திரமே உள்ளது. உங்களுக்காக நான் ஜெபித்தேன், அது மாத்திரம்தான் எனக்கு தெரியும். சகோதரனே, அந்நிலையில் அமர்ந்திருக்கும் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் என்னாலான அனைத்தை நான் செய்வேன். உங்களை ஒன்று நான் கேட்கிறேன். பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே குணமாகிவிட்டீர்கள். ஏனெனில் இயேசு அபிதமாய் கூறியுள்ளார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் இப்பொழுது மறிக்க மாட்டீர்கள், நீங்கள் உயிர் வாழ்வீர்கள். ஒளி அலைகள் நமது அறையின் வழியாக வருகின்றது என்று நாம் அறிவோம். நாம் அதை காண்கிறதில்லை. நம்மால் அதை காண முடியவில்லை. அதை காணுவதற்காக நம்முடைய கண்கள் உண்டாக்கப்படவில்லை. நமது புலன்கள் அதை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. அதை கிரகித்துக் கொள்ள ஒரு தொலைக்காட்சி பெட்டி, ஒரு டியூப் அல்லது கிறிஸ்டல் அவசியமாயுள்ளது. அதுபோன்றே தேவன் இங்கு பிரசன்னராய் இருக்கிறார், நாம் அவரை காண்கிறதில்லை, ஆனால் அவர் இங்கு இருக்கிறார் என்று நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்து மாறுதவராயிருக்கிறார். பாருங்கள், இப்பொழுதுதான் அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று தம்மை குறித்து அறிவித்தார். சுகமாக்குதலை பொறுத்தவரையில் அவர் இப்பொழுது இங்கு நின்று கொண்டிருந்தால் இதை காட்டிலும் அவர் உங்களுக்கு அதிகம் செய்திருக்க முடியாது. தேவனுடைய குமாரன் இங்கு நின்று கொண்டிருந்தால் அவர் நின்று கொண்டிருக்கிறார், அவர் இங்கிருக்கிறார். இதை காட்டிலும் அவர் உங்களுக்கு அதிகம் செய்திருக்க முடியாது. ஏனெனில் அவர் ஏற்கனவே தம்மை இங்கு அடையாளம் காண்பித்து விட்டார். புரிகின்றதா? உங்களை சுகமாக்கி சொஸ்தப்படுத்த இங்கே இப்பொழுது இந்த இடத்தில் அவர் இருக்கிறார். அந்த சக்கர நாற்காலியில் அமர்ந்துள்ள ஸ்திரீயனிடம், நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கோரி எனக்கு குழந்தை பெருக்கும் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தீர்கள், நீங்கள் உரைத்தபடியே எனக்கு குழந்தை பிறந்தது என்றால், இப்பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கும் அந்த ஸ்திரீக்கு தொண்டையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதன் விளைவாக அவள் ஊனமுற்றாள். அத்தகைய சம்பவங்கள் அதிகமாக நிகழ்வதை நாம் காண்கிறோம். சகோதரியே, நீ உத்தமமான கிறிஸ்தவள் என்று எனக்கு தெரியும். தேவன் உன்னை ஏன் சக்கர நாற்காலியில் உட்கார வைத்து விட்டார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு கால் உன்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க அவ்வாறு செய்திருக்கலாம். அங்கிருந்து எழுந்து நடக்க நீ விசுவாசத்தை பெற முயன்று கொண்டிருக்கின்றாய். நாம் இனிமேல் விசுவாசத்தை பெற முயல வேண்டாம். இப்பொழுதே அதை பெற்றுக் கொள்வோம். அவ்வளவுதான், சுகமாகுதல் இப்பொழுதே தொடங்கிவிட்டது என்று நாம் சுகமடைந்து விடுவோம் என்று முற்றிலுமாக விசுவாசியுங்கள். சக்கர நாற்காலிகளில் அமர்ந்துள்ளவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, கிறிஸ்து இங்கு பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். என்னுடைய படம் தொலைக்காட்சி பெட்டியிலே வருவதை போல நீங்கள் காண்கிறீர்களா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது பேசின வார்த்தைகளும் கூட இப்பொழுது இந்த அறையின்படியாக சென்று கொண்டிருக்கின்றன. அது அழிந்து போவதே கிடையாது. அது விஞ்ஞான பூர்வமான உண்மை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, அது என்ன? எழுதப்பட்ட அந்த வார்த்தையை ஆவியானவர் பொறுக்கி எடுத்து அதை வெளிப்படுத்துகிறார். ஓ மகிமை! அவர் இங்கு இருக்கிறார். கர்த்தர் இப்பொழுது இங்கே இந்த இடத்தில் இருக்கிறார். அவர் அதிகம் செய்துள்ளார். நாம் அதிகமாக கண்டுள்ளோம். அதன் விளைவாக இடறி விழுகிறோம்.
If we would realize,
இது கட்டுக்கதை அல்ல, அல்லது வேத தத்துவ சொற்கள் அல்ல. கடைசி காலத்தில் அவர் தம்மை வெளிப்படுத்துவதாக வாக்களித்ததை நிறைவேற்ற அவர் தம்மை நமக்கு முன்பாக இப்பொழுது வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் என்று மாத்திரம் நாம் உணர்வோமானால் அது என்ன ஒரு அற்புதமான காரியமாயிருக்கும். அது அற்புதம் அல்லவா? இப்பொழுது நீ விசுவாசிக்கிறாய். நீ அதை விசுவாசிப்பாயா? நீ மறிக்கப் போவதில்லை என்று விசுவாசி. நீ உயிர் வாழ்ந்து தேவனை கனப்படுத்தப் போகின்றாய். நீ ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாயா? நீ ஒரு கிறிஸ்தவன் அல்லவா? நீ ஒரு கிறிஸ்தவன். தேவனுடைய மகிமைக்காக உயிர் வாழ விரும்புகிறாய். அப்படியானாலும் சகோதரனே, போய் உயிர் வாழ்வாயாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர் வாழ்வாயாக. சகோதரியே, நீ தேவனுடைய மகிமைக்காக நடந்து உன் குழந்தையையும் கவனித்துக் கொள்ள விரும்புகிறாய். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படியே செய்யுங்கள். இன்றிரவு வெஸ்ட்வெர்ஹோ விடுதியில் நடந்த இக்கூட்டத்தை மறந்து போக வேண்டாம். எங்கே தேவனுடைய பிரசன்னம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்பொழுது நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் தலைவணங்குவோம். ஜெபம் செய்து கூட்டத்தை முடிக்க யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றனர் என்று எனக்கு தெரியவில்லை. சகோதரர் முசிஷியன் இருக்கிறார். சகோதரனே, இங்கு வாரும். அவர் ஜெபம் செய்து கூட்டத்தை முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.